بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பெருமதிக்கும் பெருமதிக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டு குழப்பங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வழியில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஆர்வத்தோடு பெரும் திரளாக நாம் அனைவரும் இங்கே சங்கமித்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே புகழடைத்தும். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினத்தில் குழப்பங்களை பற்றியும் வழிகேடுகளை பற்றியும் ஒரு தெளிவை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த தலைப்பை இப்போது நாம் தேர்வு செய்வதற்கு காரணம், குறிப்பிட்ட சிலரை பற்றி குறை சொல்ல வேண்டும் என்றோ, குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை பற்றி தவறுகளை அவர்கள் மீது அள்ளி வீச வேண்டும் என்பதோ நம்முடைய குறிக்கோள் அல்ல. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரான காரியங்களை குர்ஆன் என்ற பெயரில், தௌஹீத் என்ற பெயரில் தவறான வழிகாட்டல்களை இந்த சமுதாயத்துக்கு பிறர் எடுத்து சொன்னால், அதில் உள்ள தவறுகளை மக்களுக்கு சுட்டிக்காட்டி அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய பாதை என்ன, சத்தியவாதிகள் சென்ற பாதை என்ன, சொர்க்கத்துக்கு போவதற்குரிய வழி என்ன என்பதை மக்களுக்கு உணர்த்தி குழப்பங்களில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. என இதுவும் ஈமானின் மிக முக்கியமான ஒரு அம்சம். குழப்பங்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள். தொழுகையை பற்றி நிறைய பேசியதை போல் நோபை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார்கள். தான தர்மங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தை பாருங்கள், ஃபித்னாக்களை பற்றியும் அதிகமாக பேசியிருக்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் ஃபித்னில் இருந்து குழப்பங்களில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று தலைப்பிட்டு அது தொடர்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். எல்லா ஹதீஸ்களும் தங்களுடைய நூற்களில், ஹதீஸ் தொகுப்பு நூற்களில் ஃபித்னா தொடர்பான பாடத்தை இட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே அதற்கு கீழே கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நபி அவர்கள் ஃபித்னா தொடர்பாக சொன்ன ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். நிறைய பேசியிருக்கிறார்கள் நபி அவர்கள். ஃபித்னை பற்றி மட்டும் நிறைய பேசலாம், அது ஒரு தனி தலைப்பாக எடுத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு நபி அவர்கள் பேசிய ஒன்று இரண்டு செய்திகளை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுகிறேன். புகாரியின் 85வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், யுக்பலுல் இல்மு வ யுஹரல் ஜஹலு வல் ஃபிதன். அறிவு மக்களிடமிருந்து எடுக்கப்படும், அறியாமை பெருகும், ஃபித்னாக்களும் பெருகும். இது கியாமத் நாளின் அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மக்களிடையே ஃபித்னாக்கள் அதிகமாக பெருகுவது கியாமத் நாளின் அடையாளம். கியாமத் நாள் எப்போது வரும்? கெட்ட மக்கள் மட்டும் இருக்கும்போது கியாமத் நாள் வரும். நல்லவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள், கல்வியாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள், அறிவியல் மட்டும் இருப்பார்கள். மக்கள் கல்வியாளர்களை விட்டுவிட்டு அறிவிதிகளை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். இந்த நேரத்தில் தான் கியாமத் நாள் வரும். அந்த நேரத்தில் தான் ஃபித்னாக்களும் அதிகமாகும். கல்வியாளர்கள், முஹத்தீஸ்கள், தௌஹீதை போதிக்கக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் இல்லாத நேரத்தில் இது போன்ற ஃபித்னாக்கள் அதிகமாகும். அது கியாமத் நாளின் அடையாளம் என்று நபியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதுபோல புகாரியின் 3597 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹல் தரவுன மா அரா, நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று எனக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. அது உங்களுக்கு தெரியாது. என்ன விஷயம்? இன்னி அரல் ஃபித்னா இல்லாத உயூதிக்கும் மவாபியால் கத்திரி, உங்களுடைய வீடுகளுக்குள் ஃபித்னா நுழைவதை நான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மழைநீர் எப்படி எல்லா வீடுகளுக்கும் புகுமோ, எல்லா வீடுகள் மீதும் படுமோ, எல்லா பெருக்களின் மீதும் அது விழுமோ, அது போல ஃபித்னாக்கள் பெருகுவதை நான் பார்க்கிறேன். இது நபிசல்லாஹுடைய முன்னறிவிப்பு. அப்ப இந்த சமுதாயத்தில் இப்படி எல்லாம் ஃபித்னா உருவாகும் என்பதை நபி அவர்கள் தான் வாழும் போதே அறிவிப்பு செய்தார்கள். ஏன்னா ஃபித்னாக்கள் பெருகும், மழைநீர் எல்லா வீட்டிலையும் விழுவோம். மழைநீர் விழாத வீடு ஏதாவது இருக்கிறதா? சொல்ல முடியாது, எல்லா வீட்டிலும் இருக்கிறது. நபிவர்கள் அந்த உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு சமுதாயத்திலே எல்லா தெருக்களிலும் எல்லா வீடுகளிலும் இந்த ஃபித்னா பெருகும். இப்படிதான் நபிவர்கள் ஃபித்னாவை பற்றி அதிகம் பேசி இருக்கிறார்கள். சஹாபாக்கள், ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள்ட்ட உள்ள ஒரு உயர்வான ஒரு பண்பு என்ன தெரியுமா? அவர்கள் அறிவிக்கிறார்கள், வகுந்து அஸ்தல்மு அனிஷர் மகாபத்தா யுதிரிக்கனி, மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லதை பற்றி கேட்பார்கள், நன்மைகளை பற்றி விசாரிப்பார்கள், நல்ல நல்ல காரியங்கள் எது என்று அதை பற்றியும் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தீங்கை பற்றி அதிகமாக கேட்டுக்கொண்டே இருப்பேன். தீங்குகள் என்ன? நபி அவர்களே, உங்களுக்கு பின்னால் என்னென்ன குழப்பங்கள் உருவாகும், சமுதாயத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இதை பற்றியும் கேட்பார்கள். எதற்கு? ஐ மகாபத்தா யுத்ரிக்கனி, அந்த தீங்கில் நான் சிக்கிவிடக்கூடாது, அந்த குழப்பத்தில் நான் வீழ்ந்து விடக்கூடாது என்று பயந்து இதை பற்றி அதிகமாக கேட்பேன். புதைப்பா உயிரிழந்த நோக்கத்தை பார்த்தீர்களா? இது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். ஃபித்னாவை பற்றி நாம் படிப்பதில் எதற்கு? அந்த ஃபித்னாவில் விழுவதற்கு இல்லை, அந்த ஃபித்னாவில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், விழுந்து விடக்கூடாது. தௌஹீதை தெளிவாக புரிய வேண்டும் என்றால் இணைவேற்றை அறிந்தால்தான் தௌஹீதை புரிய முடியும். விபச்சாரம் என்றால் என்ன, விபச்சாரத்துக்கு அழைக்கக்கூடிய வழிகள் என்ன, இதை பற்றி பேசினால்தான் ஒழுக்கத்துடைய அவசியம் விளங்கும். அப்படித்தான் நம்முடைய பேரிதல், நம்முடைய ஈமான், நம்முடைய சரியான கொள்கை, நாம போகக்கூடிய வழி சரியான வழிதானா, இதையெல்லாம் நாம் தெல்ல தெளிவாக புரிய வேண்டும் என்றால் ஃபித்னா எது, குழப்பம் எது, அசத்தியம் எது, இதையெல்லாம் நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுதான் தெளிவான கொள்கை. ஃபித்னா என்பது ஒரு பொதுவான சொல், பல விஷயங்களை உள்ளெடுத்துக் கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சோதிக்கிறான், குடும்பத்திலே ஒரு சோதனை, பொருளாதாரத்தில் நமக்கு நலிவு ஏற்படுகிறது, உடம்பிலே ஒரு நோய் இருக்கிறது, இதையும் ஃபித்னா என்று சொல்லப்படுகிறது. இது அல்லாஹ் நம்மை சோதிக்கிறார். நம்முடைய மனைவி மக்கள் அவர்களால் நாம் நமக்கு சில கஷ்டங்கள் ஏற்படுகிறது, அல்லது அவர்களால் நாம் சில பாவங்களை செய்து விடுகிறோம், இதையும் ஃபித்னா என்று சொல்லப்படுகிறது. ஃபித்னா என்பது இப்படி பல விஷயங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபித்னாவை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். அது என்ன ஃபித்னா? முஸ்லிம் சஹி முஸ்லிமில் 210 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு இஷா தொழ வைக்கிறார்கள், மக்களுக்கு இஷா தொழ வைக்கிறார்கள். சஹாபாக்கள் அவர்களை பின்பற்றி தொழுகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் இஷா தொழுகையை நீட்டி விடுகிறார்கள். பெரிய பெரிய சூராக்களை ஓதி இஷா தொழுகையை நீட்டி விடுகிறார்கள். ஒரு சஹாபி வேலை செய்துவிட்டு ரொம்ப சோர்வாக வருவார். அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. என்னடா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும், தொழுகை வந்து சுருக்க கூடாதா, இந்த அளவுக்கு அவர் இஷ்டப்படி நீட்டினால் நமக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்று அவர் சிரமப்படுகிறார். ஒரு நேரத்தில் அவர் தனியாக தொழுது விட்டு சென்று விடுகிறார். இப்போ இங்கே பிரச்சனை, ஜமாத் நடக்கிறது, இந்த ஜமாத்தை இவர் புறக்கணிக்கிறார். பிரச்சனை வந்துருச்சா? ஜமாத் நடக்கிறது, இவர் ஜமாத்துக்கு பின்னால் இமாமுக்கு பின்னால் தொழுகாமல் அவர் தனியாக தொழுகிறார். அவரை பார்த்து இப்ப சில பேர் முனாஃபிக் என்று சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த பிரச்சனை வருகிறது. நபி அவர்கள் கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா ஜமாத் நடக்கும், நீங்க தனியா தொழுகிறீங்க? அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நானே வேலை செஞ்சு களைப்பாயி வர்றேன். அந்த நேரத்துல பெரிய பெரிய சூறாக்களை ஊதுறாருன்னா தொழுகை நிக்க முடியல, அதனால நான் தனியா தொழுதுக்கு போனேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து என்ன கேட்டார்கள் தெரியுமா?
செய்தார்கள்.
தனியா தொழுகிறார், அவர் கண்டிக்கிறார். இங்கதான் நம்ம புரியணும், முஸ்லிம்கள் ஜமாத்தோட நின்று தொழுவதைத்தான் நபி அவர்கள் விரும்புகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த செட்டப்பை உடைக்கிற மாதிரி சில பேருடைய செயல்பாடு இருப்பதையானால் அதற்கு நபி அவர்கள் வைத்த பெயர் என்ன? ஃபத்தான். என்ன பெயர் வைத்தார்கள்? ஃபத்தான், குழப்பவாதியாக நீ விரும்புகிறாயா? இந்த குழப்பத்தை பற்றித்தான் நாம் இன்றைக்கு பேச வந்திருக்கிறோம். இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்ன குழப்பம்? ஹதீஸ்களுடைய வழியில், சுன்னாவுடைய வழியில், குர்ஆனுடைய வழியில் நமக்கு முன் சென்றவர்கள் இஸ்லாத்தை நமக்கு போதித்தார்களே, அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஹதீஸை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இன்றைக்கு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஹதீஸ் அறிவுக்கு பொருந்தவில்லை, நடைமுறைக்கு சாத்தியமில்லை, செய்தி காட்ட இயலாது என்றெல்லாம் ஹதீஸுக்கு எதிராக தர்க்கம் செய்து வாயடித்து அந்த நபிமுறைகளை மறுக்கிறார்கள். உலகத்துல யாரும் மறுக்கலை, இமாம் புகாரி மறுக்கலை, இமாம் முஸ்லிம் மறுக்கலை, அபுதாவுத் இமாம் மறுக்கலை, அதை தொற்று வந்த தௌஹீதை போதித்த ஷேக் இப்னு தைமியா, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் யாருமே மறுக்கலை. உலகத்துல குர்ஆன் சுன்னா வழியில வந்த யாருமே மறுக்கல, எல்லோரும் ஏற்றிருந்தார்கள். அந்த மாதிரி நபிமுறைகளை இவர்கள் மறுத்துவிட்டு ஹதீஸை நபிமொழியை நம்பிட்டு இருப்பாங்களே, சஹிஹான நபிமொழிகளை, அந்த மக்களை பார்த்து இவர்கள் முஷ்ரிக்குகள், இவர்கள் காஃபிர்கள், இவர்களை பின்பற்றி தொழுகக்கூடாது என்ற ஃபத்வா தரப்படுகிறது. இது கதை அல்ல, கற்பனை அல்ல, நிகழ் அல்ல, உண்மையில் நடக்கிறது, உண்மையில் நடக்கிறது. அவர்களை பின்பற்றி தொழுகக்கூடாது. அந்த ஹதீஸை மறுத்து நாம் விளக்கம் சொல்வோம், நம்முடைய விளக்கம் சென்ற பிறகும் அதை கேட்ட பிறகும் ஹதீஸை ஒருவர் நம்பினால் அவரை நாம் பின்பற்றி தொழுக முடியாது. அப்ப கேள்வி வருது, இமாம் புகாரி இமாம் முஷ்ரிக்கா? அது கேள்வி வருது, இமாம் புகாரி அவர்கள் நீங்க மறுக்கிற ஹதீஸ் சிறுக்குங்க, சரியான ஹதீஸ இமாம் புகாரி அவர்கள் நம்பி தலைப்பிட்டு அதிலிருந்து சட்டம் எல்லாம் எடுத்து அதிலிருந்து போதனைகளை எல்லாம் சொல்லி நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸை நம்பிய இமாம் புகாரி அவர்கள் முஷ்ரிக்கா அப்படின்னு கேட்டா அங்கிருந்து பதில் வருது, புகாரி மாம்கிட்ட நம்ம விளக்க போகல, அதனால அவர் தப்பிச்சாரு. ஒரு பேச்சுக்கு நம்ம விளக்க அவருக்கு போய் இன்னைக்கு புகாரி மாம் இருந்து நம்ம இந்த விளக்கத்தை சொல்றோம், இந்த விளக்கத்தை இந்த அதிசயம் ஏன் மறக்க வேண்டும் என்ற விளக்கத்துக்குரிய எல்லாம் சொல்லுகிறோம். சொன்ன அந்த காரி தூப்புவார், நீ புகாரி மாம் தான் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப இந்த மாதிரி நம்ம விளக்கம் சொல்லி இமாம் புகாரி அவர்கள் இன்னைக்கு மறுத்தால் புகாரி மாமை முஷ்ரிக் என்று தான் சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சகோதரர்களே, இந்த பித்ரா எங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி அதையே தன்னுடைய வாழ்க்கையாக அனுபவித்து தியாகம் செய்த அந்த ஹதீஸ்களுக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்தீங்களா? இன்னைக்கு இருந்து எங்க விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஹதீஸை நம்பினால் புகாரி முஷ்ரிக்குதான். இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. சரி, இறந்து போன புகாரிக்குதே எப்படி நிலைமை சொன்னா உயிரோட வந்து நமக்கும் கொடுத்தான். இப்ப நம்ம நிக்கிறோம், அந்த ஹதீஸ் நம்ம ஏத்துக்கிறதா செய்ய, நம்ம மறுக்கிற ஹதீஸ் சரியான ஹதீஸ் நம்ம பின்னாடி தொழுவாங்களா? தொழ மாட்டார்கள். இப்போது விவாதம் நடக்கிறது, ஹரம் ஷரீஃப்ல ஹரம் ஷரீஃப் இமாமை பின்பற்றி தொழலாமா? கேளுங்க என்ன சத்துவாகணும். நீங்க மறுக்கிற அரிசா தெய்வம் மலை ஏத்துக்கிறது தானே செய்யறாரு. அப்ப அவங்களை பின்பற்றி தொடங்கலாமா? இப்ப என்ன பிரச்சனை, தனியா தொடர்ந்துட்டு போங்க என்று சத்துவா தரப்படுகிறது. அப்ப இது பித்ராவா இல்லையா? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேலையை செய்யக்கூடியவர்களுக்கான ஃபத்தான் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது வந்து சாதாரண ஒரு பாவம் இல்லை. இன்னைக்கு சில பேர் இதை குழுக உறுதியா நினைக்கிறாங்க. அதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. எது ஹதீஸ நம்புற மக்கள் காஃபிங்கிறது, அவங்களை முஷ்ரிக்கு ஃபத்வா கொடுக்கிறது, அவங்க பின்னாடி தொடரக்கூடாதுங்கிறது, அந்த ஹதீஸை நம்பி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் குஃப்ரை நிலைநாட்டக்கூடிய பள்ளிவாசங்கள போகாதீங்க என்று பள்ளிவாசல்களுக்கே போகக்கூடாது என்று ஃபத்வா கொடுப்பது, இதெல்லாம் கொள்கை உறுதி என்று நினைக்கிறார்கள். அந்த மக்களை எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா, இதனால ஏற்பட்ட சுற்றுலா என்ன தெரியுமா, உள்ளங்கள் எல்லாம் துண்டாயிடுச்சு. உள்ளங்கள் எல்லாமே துண்டாயிடுச்சு. ஒரே வெறுப்பு, குரோதம், பார்த்தாலே ஒரு காஃபில பாக்குற மாதிரியான உணர்வு மக்களிடத்தில் ஏற்படுத்தி விட்டார். இது சாதாரண பித்ரா கிடையாது சகோதரர்களே. அல்லாம அல்லாவுடைய ரசூல் எதை சிரிக்கும் சொன்னாங்களோ அதை சிரிக்கும் சொல்லணும். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா, அல்லாஹ் ரசூல் சொன்னதையே சிரிக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை உருவாகி விட்டது. அதான் பெரிய கைசியம். நபி சொன்னதே சிறுக்கு, என்ன நடக்கும்? நபி சொன்னதை நம்பிட்டு வந்தவங்களா சிறுக்குல இருந்தாங்க. ஆயிரம் இந்த 1400 வருஷமா அந்த சுண்ணத்தை நம்பி வந்திருந்தாங்களே, அந்த ஹதீஸ நம்பி வந்திருந்தாங்களே, அவ்வளவுக்கும் சிறுக்குல இருந்தாங்க. இப்ப நீங்க நம்புற மூமிங்கிறதுல அவங்களுக்கு முஸ்லீம் பத்துவா சாதாரணம் செய்யுமா? அல்லாஹ் இதை அங்கீகரிப்பானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 6047 ஹதீஸ், ஒரு மூமினை காபிர் என்று குற்றம் சாட்டினால் அவனை திட்டினால் அதாவது கொலை செய்வதற்கு சமம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் நபி வந்து கொலையோடு சேர்க்கிறார்கள்? சாதாரண செய்வோம் பூமியை பார்த்து காபிர் என்று சொல்வது என்ன, விட்டாய் சாப்பிடுறது செய்யுமா, கொலை செய்யறதுக்கு சமம், கொலை செய்வோமா நம்ம யாராவது ஒரு மூமியை கொலை செய்வோமா? நபி அவர்களுடைய ஹதீஸ் இந்த பித்ராவை இன்றைக்கு கொள்கை என்று பெயரிலே குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரிலே தௌஹீத் என்ற பெயரிலே சொல்லப்பட்டு இதனால் வரைக்கும் தௌஹீதாக இருந்தவர்கள் எல்லாம் தௌஹீத்வாதிகள் எல்லாம் காபிராக்கப்படுகிறார்கள். இந்த பித்ராவை எப்படி அங்கீகரிக்கிறது? கொலை செய்வதற்கு சமம். கொலையை பற்றி அல்லாஹ் திருமலை குர்ஆன் என்ன சொல்கிறான்? அவனுக்கு கூலி நரகம் தான், அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். அவனுக்கு மகத்தான தண்டனையும் தயார் செய்து வைத்திருக்கிறான். ஒரு மூமினை கொலை செய்தால் அவனுக்கு இவ்வளவு எச்சரிக்கை, என்னது? நிரந்தர நரகம். அல்லாஹ் மீது கோபப்படுகிறான், அல்லாஹ் அவனை சபிக்கிறான், மகத்தான அதா வேதனையும் அவனுக்கு இருக்கிறது. இவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த பாவத்துக்கு சமம் தான் ஒரு மூமியுடைய ஈமானோட நீ விளையாடுறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவன் இருக்கும் போது அவனை முஷ்ரிக்காக்குவது, தக்ஃபீர் செய்வது, காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பாவம் சகோதரர்களே. அந்த ஃபித்னாவில் நாம் விழுந்து விடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது கொலை செய்யறது சமம் நபியர்கள் சொன்னாங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த சமுதாயத்துல துணிந்து மூமின்களுக்கு காஃபிர் பட்டம் தரக்கூடியவர்கள் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க யார பார்த்து முஸ்லிம்னு நினைக்கிறீங்களோ சொல்றீங்களோ, அவர் உண்மையிலே மூமினாக இருந்தால் அது உங்களுக்கு திரும்பி விடும் என்று நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார். இது நமக்கு தேவையா? புதுசு புதுசா ஒரு ஆள் ஆய்வுங்கிற பேர்ல புதுசு புதுசா சிறுக்க கண்டுபிடிக்கிறது, சிறுக்க எப்படிங்க புதுசு புதுசா கண்டுபிடிக்க முடியும்? அது அல்லாம அல்லாவுடைய தெளிவா விளக்கிட்டாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி புதுசா ஒரு சிறுக்கு வந்திருக்கு, ஒரு நுட்பமான சிறுக்கு, அது யாருக்கு தெரியல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன இஸ்லாமிய அகீதா? இது என்ன இஸ்லாமிய கொள்கை? சற்று சிந்திக்க வேண்டும். இந்த மூமினை காஃபிர் முஷ்ரிக் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபத்வா குஃபுர், ஒரு வகையில குஃபுர், கொலை என்பதை நாம் பார்ப்போம். இது ஒரு வகையில மிகப்பெரிய ஒரு குஃபுர். குஃப்ருன்னு நம்ம என்ன வழங்கியிருக்கோம், அல்லாஹ்வை மறுக்கிறது அது மட்டும் குஃப்ர் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அது மட்டும் அல்ல குஃப்ர், அதுவும் குஃப்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை செய்யறோ குஃப்ர் குஃப்ர் என்று சொன்னார்கள். சிபாவுல் முஸ்லிமீன் ஃபுசூக்கும் வகத்தாலுஹு குஃப்ரும், ஒரு முஸ்லிமை திட்டுவது பெரும்பாலும் வகத்தாலுஹு குஃப்ரும், அவரோடு போரிடுவது குஃப்ரான காரியம். மார்க்கத்தில் பிளவை ஏற்படுத்துறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை துண்டு துண்டா ஆக்குறது. அது யாருக்காவது அதிகாரம் இருக்குதா? ஒரு மூமின நம்ம மூமினா தான் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா மூமின் அது யார் முடிவு செய்வான்? என்னுடைய மார்க்கத்தில் இவன் இல்லை என்று அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டும். இந்த அதிகாரத்தை யாராவது கையில எடுத்தா அவர் அல்லாஹ்வோட போட்டிக்கு வர்றாரு. அல்லாஹ்வோட போதுல மூமின முஷ்ரிக்கானார், அவர் மோதுறது எங்க? அல்லாஹ்வோட மோதுகிறார். அல்லாஹ் அது திருமறை குர்ஆனில் கூறுகிறார். இந்த வசனத்தை நீங்க நல்லா பாருங்க, மூணாவது அத்தியாயம் 103வது வசனம். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆன் வலா தஃபர்ரக்கு, அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள். முதல்ல இது ஒரு பாடமாய் தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா சித்ராவை பத்தி இதெல்லாம் பேசும்போது இங்க வந்து அழ வைக்கிறதுக்கோ சிரிக்க வைக்கிறதுக்கோ எந்த விஷயமும் இருக்க, இது வந்து ஒரு டீச்சிங், ஒரு சப்ஜெக்டா எடுத்து உங்களுக்கு ஒரு பாடத்திட்டத்தை போன்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனா நம்ம கவனமா கேட்கணும், நம்ம ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். பிரிவினைனா என்னங்கிறத நீங்க புரியணும். பிரிவினை அல்ல பிரியக்கூடாது என்று சொல்லுகிறார். அனைவரும் அல்லாவுடைய கயிற்று பலமாக பற்றி பிடிங்கள் என்று சொல்லுகிறார். பிரிவினை என்றால் என்ன? சில மசாயி விஷயங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு கொள்வோம், இது பிரிவினை ஆகுமா? இது பிரிவினை கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நெஞ்சில் கை கட்ட வேண்டும் என்று நாம சொல்றோம். இன்னொரு அறிஞர் சொல்கிறார், இல்ல அது ஹதீஸுக்கு லைஃபா தெரிகிறது, இந்த மாதிரி எங்க கை கட்டு கொண்டா கை கட்டி கொண்டாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கீழே எடுத்தாலும் பிரச்சனை இல்லை என்று அவர் சொல்கிறார். இது மசாயில உள்ள பிரச்சனை. விரல் அசைக்க வேண்டுமா? நாம அதிசயம் பார்க்கும்போது விரல் அசைக்க வேண்டும் என்று தெரிகிறது சொல்கிறோம். இன்னொரு பார்க்கிறார், இல்லை அந்த கருத்து சரியா தெரியவில்லை, விரலை நீட்டுவதுதான் சரியாக தெரிகிறது என்று சொல்கிறார். இதுல எது சரி தவறு என்பதை நாம் பேசிக் கொள்ளலாம். இது மாதிரி கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள், இதனால ஒருவர் இன்னொருவர் காஃபிராகக்கூடிய நிலை வருமா? வராது. இது மசாயில் பிரச்சனை. உங்களுக்கு சரியா தெரியுது, அதை நீங்க செய்யுங்க. எனக்கு எது சரியா தெரியுது, அதை நான் செய்வேன். எது சரி தவறுங்கிறது நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்யலாம்? மனமிட்டு பேசிக் கொள்ளலாம். இந்த அளவுக்கு தான் இதனுடைய நிலை. அவர் மும்மினு நானும் மும்மி, நான் அவர் எப்படி பார்ப்பேன் மும்மி நான் பார்ப்பேன், அவர் என்னை எப்படி பார்ப்பார் மும்மி நான் பார்ப்பார். எனக்கு பின்னாடி அவர் தொழுவார், அவருக்கு பின்னாடி நம்ம தொழுவோம். இது பிரிவினை இல்லை. சொல்ல போனா இதுதான் ஈமானிய உணர்வு. சில வேறுபாடுகள் இருந்தால் கூட அந்த வேறுபாடுகளை தூக்கி எடுத்துட்டு ஈமானிய வட்டத்துல நம்ம ஒன்று சேரணும் இல்லையா? இதுதான் ஈமானின் அடையாளம், சத்தியவாதிகளுடைய அடையாளம். இது பிரிவினை அல்ல. ஆனா எது பிரிவினை தெரியுமா? தஜ்ஜாலுடைய அதிசயங்களா நம்புறீங்களா நம்பலையா சொல்லுங்க. தஜ்ஜாலுக்கு ஒருத்தன் வருவான், அவன் வந்து பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செய்வான், அந்த குழப்பத்தை நிறைய பேர் சிக்கி மறுமை வாழ்க்கையை நாசமாக்குவாங்க, மூமிகள் உறுதியா இருப்பாங்க. இந்த அரிசி நம்புறீங்களா? நம்புறீங்க. இப்ப திடீர்னு ஒரு ஆள் வர்றார், பிரிவினை சொல்றேன், திடீர்னு ஒரு ஆள் வர்றார் வந்து தஜ்ஜால் வந்து அந்த அதிசயம் வந்து சிறுக்கா தெரியுது. ஏன்னா அந்த அதிசயம் தஜ்ஜால் என்ன செய்வான் வருது, ஒரு மனுஷன் சாவடிப்பான், அவன் உடம்ப ரெண்டா வெட்டி தூக்கி போடுவான், மறுபடியும் எந்திரின்னு சொல்லுவான், செத்து போனாலே உடம்பு ரெண்டு பகுதியா கீழே போகுது, மறுபடியும் எந்திரிச்சு நிற்பான். இது யாருடைய சக்தி? இறந்து போனவனுக்கு உயிர் கொடுக்கிறது மனுஷனுக்கு ஏறுமா?
பைத்தியம்
இது அப்படி அல்ல, நான் அரிசன பத்தான் செய்வேன், நீ வளர்ந்தது தப்பு என்று சொன்னால் அப்ப முன்னாடி தொழுவ முடியாது. நீ முஸ்லிம், நீ பயம் பேசுற, பயம் பள்ளிவாசல வர முடியாது, அந்த பள்ளிக்கு போகாதீங்க இப்படி சொன்னா இதுதான் என்னது பெரியது. இது மாதிரி கச்சா வந்து குன்றது இல்ல, நிறைய செய்வான். வானத்துக்கு பார்த்து கட்டளை கொடு, வானவில் மழையை கொடுங்க, வான மழையை கொடுக்கும். பூமிக்கு பார்த்தா சொல்லுவான், பூமியை உன்னுடைய பொக்கிசங்களை எல்லாம் வெளிப்படுத்தும். இவன் சொன்னாலே பூமி புற்புண்டுகளை எல்லாம் வெளிப்படுத்தும், அதுல உள்ள பொக்கிசங்கள் எல்லாம் வெளியே வரும். அவனோட ஒரு நதி இருக்கும், மலையளவுக்கு ரொட்டி இருக்கும். இவ்வளவு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதெல்லாம் சிறுக்குங்கன்னா சொல்றது ஒரு கூட்டம். யார் தெரியுமா, ஒண்ணு தமிழ்நாட்டுல அந்த சித்திரா வரல, ஆனா தமிழ்நாட்டு பக்கத்துல ஒரு மாநிலம் இருக்குல்ல, என்ன மாநிலம், ஆந்திரா இருக்கு, வேற ஒவ்வொரு மாநிலம், கேரளா, அங்க இருந்து அங்க சூரிய அதிச மறுத்தவங்க, கண்ணீர் அதிச மறுத்தவங்க, அந்த மோஜஸ்லாக்கு எதையும் மறுத்துட்டாங்க, தஜ்ஜால் அதிச மறுத்துட்டாங்க. கேரளாவில் தஜ்ஜால் அதிச ஒரு கூட்டம் மறுக்கிறது. என்ன காரணம், சூனிய அதிச மறுக்கிறதுக்கு கண்ணீர் அதிச மறுக்கிறதுக்கு என்ன காரணமோ அதுதான் இதுவும் காரணம். அப்ப இதுதான் பிரிவு. தான் அறிவுக்கு ஒத்து வரலன்னா அடங்கியிருக்கும், இல்ல என் அறிவுக்கு படல, ஹதீச நான் மறுக்க மாட்டேன் இல்லையா. ஹதீச வச்சுதான் நம்ம அறிவு, நம்ம அறிவு வச்சு ஹதீஸ் கிடையாது. சுன்னா வச்சுதான் நமக்கு அந்தஸ்து, நம்முடைய அந்தஸ்தை வச்சு சுன்னா கிடையாது. இத புரியணும். ஒரு மனிதன் சத்தியத்துல இருக்கிறானா அசத்தியத்துல இருக்கிறாரா, அந்த மனிதன் கொள்கையில உறுதியா இருக்கிறாரா நேர்வழியில இருக்கிறாரா, இதையெல்லாம் இடைபடுவதற்குரிய அளவுகோல் ஹதீசு தான். என்ன பிரிந்து விடாதீர்கள் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு அழைக்கும். இது குறித்தும் அல்லாஹு நீங்கள் எல்லாம் பகைவர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தான். இது அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச பாக்கியம், உள்ளவே ஒன்று சேர்க்கிறது. அல்லாஹ் ஈமானிய உணர்வு அடிப்படையில நம்மளா ஒன்று சேர்ப்பாங்க. இப்ப நம்மளா எப்படி இருக்கோம், ஒரு ஆள் ஒரு ஆள் மாபத்தா இருக்கிறோமா இல்லையா, நமக்கு பத்தியில் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குதா, சொல்லுங்க கொடுக்கல் வாங்கல் இருக்குதா, இல்ல எதிர்த்தா சொல்லியிருக்கேன், அதெல்லாம் வந்து இல்ல. அது எத்த கொஞ்சம் உறவு இருக்கிறது அதுவும் கிடையாது. ஆனா நம்ம ஒரு ஆள் மேல ஒரு ஆள் பிரியமா இருக்கிறோம், சலாம் சிந்திக்கிறோம், பாசத்தோட இருக்கிறோம், ஒரு ஆளுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு உதவி செய்கிறோம். இந்த உள்ள உணர்வை ஏற்படுத்தியவன் யார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப அல்லாஹ் அந்த ஈமானிய உணர்வுல யாருனாலும் ஏற்படுத்த முடியாது, அல்லாஹ்வால் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அப்ப இந்த ஈமானிய உணர்வுல அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி இருக்கும் போது திடீர்னு வந்து இவன் பூமி இல்லை, இவன் பூமி இல்லை, இவன் முஷன், இவன் அல்லாஹோட மோதுறானா இல்லையா, இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க பகைவர்களா இருந்தீங்க, அல்லாஹ் என்ன செஞ்சான், உங்க உள்ளங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிறான். யாராவது உள்ளங்களை உடைக்கிற வேலையை பார்த்தீங்க, அவங்களுக்கு அல்லாஹ் என்ன எச்சரிக்கை சொல்றான், அடுத்து சொல்றான் என்ன எச்சரிக்கை, வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஃதலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுல் பையினாத், தெளிவான சான்றுகள் வந்த பிறகு அதிலே முரண்பட்டு அந்த சான்றுகளோடு மோதி அந்த சான்றுகளுக்கு எதிராக வாயடித்து பல கூட்டங்களாக பிரித்தவர்களை போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள். இதெல்லாம் ஒரே வசனங்கள் தான், தொடர்ச்சி. பல கூட்டங்களாக பிரித்தவர்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் யாரு, முதல் பிரியாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் செஞ்ச நேரத்தை நமக்கு சொல்லிட்டு இது அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதை அல்லாஹ் நமக்கு உணர்த்திட்டு பல கூட்டங்களாக பிரிந்தவர்களை போல ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் யார், பல கூட்டங்கள் யார், நமக்கு முன்னாடி பல கூட்டங்களாக பிரிந்தவர்கள் யார் சொல்லுங்கப்பா, யாராவது சொல்லுங்க. நமக்கு முன்னாடி சான்றுகள் வந்த பிறகும் அதோடு முரண்பட்டு பல கூட்டங்களாக பிரிந்தவர்கள் அவர்கள் எல்லாம் பிரிந்து நாசமா போனார்கள், அவர்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவங்க எப்படி பிரிஞ்சாங்க, எடுத்து பாருங்க, எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமா 999 கூட்டம் இருக்குது நசராவில், நாங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஒரு கூட்ட ஈசா இஸ்ரவங்கள இறைவனுடைய மகன் சொல்லும், இன்னொரு கூட்டம் இல்லை அவர் தான் கர்த்தர்னு சொல்லும், இன்னொரு கூட்டம் நம்ம சொல்ற மாதிரி அவர் கர்த்தரும் கிடையாது, அவர் கர்த்தரும் கிடையாது, இறைவனுடைய மகன் கிடையாது, அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றோம். ஒரு கூட்ட உருவ வழிபாடு உண்டு சொல்றோம், இன்னொரு கூட்ட உருவ வழிபாட்டை வழங்க நீ கிறிஸ்தவரை இல்லைன்னு சொல்லும். எத்தனை கூட்டம் இருக்குங்கிறீங்க? ஏன் இப்படி வந்தாங்க? அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஏத்துக்கணுங்கிற மனப்பக்கம் உங்களுக்கு இருந்திருந்தா இவ்வளவு கூட்டம் உருவாக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் அப்படி இருக்கல, அவங்கள ஹவாவுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சாங்க. நீ இயேசு இறைவனை மகன் சொன்னா என்ன, அந்த அந்தஸ்தை கொடுத்தாங்க, குடு. ஒரு கூட்டம் உருவாச்சு, இப்படித்தான் பல கூட்டங்கள் உருவாச்சு. அது மாதிரி நீங்க ஆறாதீங்க. அப்படி ஆடுவீங்கன்னா உலாய்கடவும் அதாவது பயங்கரமான தண்டனை உங்களுக்கு இருக்கிறது. அல்லாவுடைய மார்க்கத்துல தெரிவிக்கிறீங்களா? ஒரு மூமின முஸ்லிம் அல்லாவுடைய அதிகாரத்துல கை வைக்கிறார். அல்லாஹ் ஏற்படுத்திருக்கக்கூடிய உள்ளங்களை ஒன்றுபடுத்தி அல்லாஹ் செஞ்சிருக்கக்கூடிய அந்த வேலையை நீ உடைக்கிறாய். உன்ன மாதிரியான ஆட்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி சில முகங்கள் உண்மையாக இருக்கும், அது சொர்க்கத்திலே இருக்கிறோம். சில முகங்கள் கருப்பாக இருக்கும், அது நரகத்துக்கு போகும். அந்த கருப்பாக இருக்கக்கூடிய மறுமையில் கருப்பாக முகங்கள் இருக்கின்ற அவர்களை பார்த்து சொல்லப்படும். அவருக்கும் ஈமானிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கவனிங்க. நீங்க ஈமான் கொண்ட பிறகு காஃபிரா போனீங்களா என்று கேட்கப்படும். நீங்கள் குஃப்ரை செய்ததற்காக வேதனை சுமந்து பாருங்கள் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப இந்த வசனம் யாரை பத்தி பேசுறேன்? எனது வசனத்துக்கு நான் சொன்ன வழக்கமாவது நம்ம தப்பா சொல்லியிருப்பாரா சுயமா சொல்லியிருப்பாரா என்று சிலர் நினைக்கலாம். இந்த விளக்கம் ஒரு சிறந்த ஒரு சஹாபி அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ் இந்த வசனத்துல கேட்கிறாங்க, முகம் கருத்தவர்கள் என்று. அந்த முகம் கருத்தவர்கள் யார்? ஏன் அவர்கள் நரகத்தில் முகம் கருத்தவர்களாக இருக்கிறார்கள்? அவர்களை பார்த்த கபர் துன்பாக ஈமானிக்கும், ஈமான் கொண்ட பிறகு காப்பிரானீர்களா என்று ஏன் சொல்லப்படுகிறது? அவங்க செஞ்ச குஃபூர் என்ன? அல்லாஹ்வே இல்லை சொன்னாங்களா? யாரை பத்தி இது பேசுது? வசனத்துக்கு முன்னாடி பிரிந்தவர்களை போல ஆயிண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சம்பவம் பாருங்கள், ஹாக்கிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய பதிவு சொற்கள் இருக்கிறது. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திமஸ்கில் இருக்கிறார்கள், டமாஸ்கஸ். அங்கே சில தலைகள் கொண்டு வரப்படுகிறது. என்ன தலைகள்? மனித தலைகள். தலைகள் மட்டும் வெட்டி தூக்கி கொண்டு வரப்படுகிறது. அந்த தலைகளில் வந்த தாடி, பெரிய தாடி, நெற்றியில் சஜிதாவுடைய தழும்புகள், இவர்களுடைய தலைகள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. நமக்கே ஆச்சரியமாக என்னன்னா, தாடி வைத்தவர்களுடைய தலையா? ஒரு சஹாபாக்களுடைய காலத்துல தாடி வைத்தவர்கள், சஜிதா செய்து நெற்றியில் காய்த்தவர்கள், அவங்களுடைய தலையா கொண்டு வைக்க கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அபூமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தலைகளை பார்த்து விட்டு அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் யார்? கபரு பாத ஈமானியும் கிலாபு அவரின் நரக நரகவாசிகளின் நாய்கள், நரகத்தின் நாய்கள் இவர்கள். ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அபூமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவங்க ஈமான் கொண்ட பிறகு காஃபிர்களாக ஆனார்கள். முதல் மூமினா தான் இருந்தாங்க, சரியா தான் இருந்தாங்க, பிறகு இவர்கள் காஃபிரா போனார்கள். என்ன வேலையை செய்தார்கள்? ஹவாரிஜிகள். யார் அவர்கள்? ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் அல்லாவே இல்லைன்றாங்களா? அந்த ஃபித்னாவ அவங்க செய்யல. அல்லாஹ் அவங்க நினைவு வைத்தார்களா? அந்த வேலையும் அவர்கள் செய்யவில்லை. ஹவாரிஜிகள் செஞ்ச வேலை என்ன? சஹாபாக்களுக்கு முஷ்ரிக் பட்டம் தந்தார்கள். மூமின்களுக்கெல்லாம் காஃபிர், அலிரலியவர்களை காஃபிர், அலிரலியவர்களை ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் காஃபிர் என்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு யுத்தத்தை அறிவித்தார்கள். அந்த யுத்தத்துக்கு காரணமாக இருந்தது என்ன? மூமினை முஷ்ரிக் என்று ஃபத்வா கொடுக்கிறது. எங்க ஒரு மூமினா இருக்கிற வரைக்கும் எப்படி அவங்க சண்டை போட முடியும்? ஒரு மூமினை எப்படி கொலை செய்ய முடியும்? அவங்க யுத்தம் ஹராம் என்று நபியவர்கள் சொன்னார்கள். எல்லா பிரச்சனையும் நாட்டில் நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பாருங்க, அவங்க முதல் என்ன செய்வாங்க? இவன் அல்லாவுடைய மார்க்கத்தில் மூமினே இல்லை என்று முடிவு செய்து விட்டு தான் கொலை செய்வார்கள், யுத்தத்தை தொடங்குவார்கள். ஹவாரிஜிகள் செஞ்சது வேலையே அதுதான். முதல் தக்ஃபீர் பண்ணாங்க, அலி வந்து காஃபீர் ஆயிட்டாரு. அலி உங்களுக்கு பின்னாடி இருக்க மூலம் முஷ்ரிக் ஆயிட்டாங்க. சித்ரா வந்துருச்சா அப்புறம் அடி சண்டை, அதுலதான் இவருடைய தலைகள் கொண்டு வரப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அபூ மாமா ரலியல்லாஹு அவர்கள் இப்போது உங்களுக்கு நான் படித்து காட்டிய வசனத்தை அவர்கள் படித்து காட்டுகிறார்கள். வலா தகூனு கல்லதீன தஃபர்ரக்கு வஃதலகு மின் பஅதி மா ஜாஅஹுல் பையினாத், தெளிவான சான்றுகள் வந்த பிறகு பல கூட்டங்களாக ஆயித்தாண்டு அவர்களை போன்று ஆயிவிடாதீர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கூறுபட்டவர்கள். இந்த ஹவாரிஜிகள் இப்போது உங்களுக்கு விளக்கி இருக்கும் ஃபித்னா என்றால் என்ன என்று. ஃபித்னா என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல துண்டுகளாக போடுவது, மூமின்களுடைய வட்டத்தை எல்லாம் முஷ்ரிக் என்று ஆக்குவது. ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, அவங்க பிடிக்க கூடாதா? ஒரு ஊர்ல எல்லாரும் சிரிப்பு வைக்கிறாங்க, அப்ப அங்க போய் சிரிப்பு பத்தி சொன்னா பிரியத்தனை செய்வாங்க. ஒரு ஊர்ல எல்லாரும் உபச்சாரம் செய்யறாங்க, உபச்சாரம் செய்யப்படாங்கன்னா அந்த ஊர்ல பிரிவினை வளர்த்தானே செய்யும். ஒரு ஊர்ல எல்லாரும் வட்டி வாங்கிட்டு இருக்கிறாங்க, வட்டி வாங்க கூடாதுன்னா அந்த ஊர்ல பிரிவினை வளர்த்தானே செய்யும். அங்க பிரிவினை ஓடிது, அல்லாஹ் ரசூலுக்காக செய்யக்கூடிய பிரிவினை. சின்ன வித்தியாசம் இருக்குதுல்ல, கவனிக்கணும். இப்போ ஒரு மனிதன் அநியாயமா ஒருவரை கொலை செய்கிறார், ஒரு ஆட்சியாளர் அநியாயமாக கொலை செய்தவனுக்கு பதிலாக தண்டனையாக அவனை கொலை செய்கிறார். ஒரு மனுஷன் ஒருத்தவரை அநியாயமா கொலை செய்கிறதும் இங்கேயும் ஒரு உயிர் போகத்தான் செய்யுது, இங்கேயும் கொலை நடக்கிறது. ஆட்சியாளர் ஒருவரை கொலை செய்கிறார், இங்கேயும் ஒரு உயிர் போகிறது. ரெண்டு ஒன்னா பார்த்தா ரெண்டுமே ஒரே காரியம்தான், இங்கேயும் தலை வெட்டப்படுகிறது, அங்கேயும் தலை வெட்டப்படுகிறது. ஆனா இது எதற்காக, அது எதற்காக? இதனமோ ஹக்கும்போ, ஆட்சியாளர் செய்யறதோ உண்மம்போ, அது சரியான வழிம்போ, அது அல்லாஹ் சொல்லி வழிம்போ. ஆனா அநியாயமா ஒரு தனி மனிதர் இன்னொருவருடைய உயிரை கொலை செய்தால் அது யுஹாத் என்று சொல்லுவோம், அது ஃபித்ரா என்று சொல்லுவோம், அது பெரிய பாவம் என்று சொல்லுவோம். ஆனா ரெண்டு ரிசல்ட் ஒண்ணுதான். இது மாதிரிதான் சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலுடைய வழியை சொல்லி சொல்லி மக்களை அழைத்தால் அது பிரிவினை அல்ல, அதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ஆனா என்ன, இதையும் ஃபித்னாவையும் ஒன்றாக காட்டி ஃபித்னாவுக்காக பிரிவினை, குழப்பத்துக்காக பிரிவினை, அல்லாஹ் ரசூல் சொன்னதே சிறுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அவலம் இந்த இடத்தில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது குஃபர் மட்டும் அல்ல, ஏன்னா அது சொன்னா இந்த ஃபித்னாவுடைய விபரீதத்தை வந்து தெரியும். சில பேர் என்ன பேசக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு, இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு தான் உரையாற்றுகிறார்கள். வழிகாட்டல்களிலேயே சிறந்தது அவர்களுடைய வழிகாட்டல். காரியங்களிலேயே மோசமானது, மிக கெட்டது, தீமையானது என்னது? புதுமைகள், புதுமையான விஷயங்கள். இதை நபி அவர்கள் சொல்றாங்க, இங்க நீங்க கவனிக்கணும். இந்த புதுமைகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லாத புது புது கொள்கை குழப்பங்கள். இதை நபி அவர்கள் என்னன்னு சொல்லி காட்டுறாங்க, முஹதஸாத்துஹா ஷர்ருல் உமூர், காரியங்களிலேயே மோசமானவை. குல்லு முஹதஸத்தின் பிதா, ஒவ்வொரு புதுமையான கொள்கை குழப்பமும் பிதாஅத், ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு. எல்லா வழிகேடும் முதல்ல நீங்க புரியணும், அது கொலைக்கு சமம். இரண்டாவது அது குஃபுர், அல்லாஹ்வுடைய வசனத்தின்படி அது குஃபுர். மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின்படி அது ஷர்ருல் உமூர், காரியங்களிலே மிக மோசமானது. அது வலாலா, இந்த ஃபத்வா என்னது? வலாலத், வழிகேடு. இந்த வலாலத்தை எங்க அழைச்சிட்டு போகும்? நரகத்துக்கு அழைத்து போகும் என்பது நாம் புரிய வேண்டும். இந்த மாதிரி ஃபத்வா கொடுக்கிறது எதனால வருது தெரியுமா? சில பேருக்கு இயல்பாகவே அவருடைய உள்ளம் கடின உள்ளமாக இருக்கும், கல்நெஞ்சமாக இருக்கும். அந்த மாதிரியான ஆட்களிடம் இருந்துதான் இந்த மாதிரியான ஃபத்வாக்கள் உருவாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில 3498வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மேற்கு பகுதியை சுட்டி காட்டி, ஏற்கனவே அந்த ஈராக் பொருள்ல ஈராக்கத்தான் நபி அவர்கள் அதிகமா சொன்னாங்க, பித்தனா வரும் எவனுக்கு துவா செய்யுங்கிற போது நபி அவர்கள் அது எவன் ஈமான்னு எவன் இருக்கிறது அது ஈமான். ஆனால் ஈராக் பகுதிக்கு துவா செய்யும் சொல்லும் போது அங்கதான் பித்னாக்கள் குழப்பங்கள் எல்லாம் உருவாகிறது. உண்மையே அங்கதான் சவாரிச்சிகள் உருவானார்கள், அங்கதான் இந்த சியாக்கள் உருவானார்கள், எல்லா வழிகேடுகளும் உருவானது அங்கதான். இந்த அரிசிகளை மறுக்கிற வழிகட்ட பகுதியில் உருவானது அங்கதான். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த கிழக்கு பகுதியில் இருந்தால் பித்னாக்கள் வருகிறது. அந்த பித்னா என்ன? கல் நெஞ்சமும் இறுகிய மனமும், இதுதான் பித்னா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டதை நம்ம பார்க்கலாம். எல்லை பிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா, கட்டுப்பட்டு அந்த எனக்கு ஈமான். அன்பான சகோதரர்கள், ஈமான் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அறிவில் போட்டு, இது சரியா இருக்கா, இது ஒத்து வருதா, இதுல ஏதாவது லாஜிக் தெரியுதா, இதுல ஏதாவது நமக்கு நன்மை இருக்குதா, இப்படி பார்க்கறது ஈமான். இது குஃபர்ல இப்படி எல்லாரையும் சொல்ல நம்ம பார்ப்போம். நபியுடைய சொல்ல பார்க்கறதுக்கு மற்றவங்களுடைய சொல்ல பார்க்க என்ன வித்தியாசம்? ஈமான் எங்க ஈமான்? நபி சொல்லிட்டாங்களா, நம்பிடுவேன், இதுதானே ஈமான். இந்த ஈமான் இல்லாம நபிக்கு தான் வாயடைச்சாங்க. இந்த ஹவாஜிகளுடைய தலைவர் நபிக்கு எதிராக வாயடித்தார். எப்படின்னா புகாரில முவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது ஹதீஸ் நல்ல கவனிங்க இந்த ஹவாஜிகளுடைய அந்த நோய் என்னன்னு பார்த்தீங்களா அந்த நோய் அதாவது ஒரு ஃபித்னா எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு தெரியும். இந்த ஹவாஜிகளுடைய சிந்தனை என்ன? எப்படி அவங்க வழிகட்டு போனாங்க என்பதை நீங்க பாருங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல கன்னங்க ரேட் இருக்கிற, நல்ல உப்பிய கண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது, தொழுகிற எல்லாம் செய்யற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துல கிடைச்ச பொருட்களை மக்களுக்கு பங்குபடி கொடுக்கிறாங்க. அப்ப சில பேருக்கு கூட கொடுக்கறாங்க, சில பேர் குறைச்சு தர்றாங்க. ஏன்னா நடிக்கு தெரியும் ஏன் கூட கொடுக்குறோம் ஏன் குறைச்சு கொடுக்குறோம். சில பேருக்கு கொடுக்கற, சில பேருக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நடிக்கு தெரியுது ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு ஏன் கொடுக்கல. ஏன்னா அதெல்லாம் நடிக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இவங்க கொடுக்காட்டா கூட இருந்துருவாங்க, புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு, இவருக்கு கொடுக்காட்டா குஃபுர்ல போயிடுவாரு. இதெல்லாம் நபிகள் பார்ப்பாங்க, பல விஷயங்களையும் பார்க்க முடியும் செய்வாங்க. ஆனா ஒரு ஆள் வந்து அந்த துருஃபு வைசிராங்கிற ஆளு தொகுதியாடிதான், தாடிதான் வச்சிருக்கா செஞ்ச நபியர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? யா முஹம்மத், முஹம்மதே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எதில் நேர்மையாக நடங்கள். வந்துருச்சா? இதுதான் ரசூலுல்லாஹி எதிராக வாயடிக்கிறது. நபி செய்யறாங்கன்னா அதுதான் நேர்மை. இது ஒரு மூமினுக்கு இருக்கணும். என்ன மூமினுக்கு என்ன உணர்வு வரும்? நபி இப்படி செய்யறாங்கன்னா அதுதான் ஹக்கா இருக்கும், அதுதான் நேர்மையா இருக்கும், அதுதான் நியாயம். இப்படி மூமின் யோசிப்பான். ஆனா இவன் இந்த ஹவாஜியுடைய தலைவனுக்கு என்ன சிந்தனை வந்துச்சு? அதையே இந்த அறிமுகம் போட்டு பார்த்துட்டான். இப்படி செய்யறாங்களே, இது என்ன நேர்மையா இருக்கும்? முகமது அல்லாவை பயந்து போங்க, நேர்மையா நடங்க. நபிக்கே பாடம் போட்டினார்கள், வரணுமே என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நேர்மையாக நடக்காவிட்டால் உலகத்துல வேறு யார் நடக்க போகிறார்? நானே அல்லாஹ்வுக்கு அஞ்சவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படவில்லை என்றால் வேறு யார் பயப்படுவார்? சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த நோய் இந்த ஆண்டு முடியாது. எந்த நோய்? அதாவது ரசூலுல்லாஹி இல்லைன்னு போக மாட்டாரு எல்லாமே அப்படியே சொன்னாரு. முஹம்மது நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னு சொன்னாரு. யார் ரசூலுல்லாஹி சொல்லித்தான் சொன்னேன், யார் ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் நேர்மையா நடங்க. ரசூலுல்லாஹை ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்க்கு எதிராக வாயடிச்ச இதுதான் ஹவாஜியுடைய கோல. என்ன தெரியுமா? நபிக்கு எதிராக வாயடிக்கிறது. அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த ஆளோட இந்த நோய் போகாது, இந்த ஆளுடைய பரம்பரையில ஒரு கூட்டம் உருவாகும், இந்த ஆள் மாதிரியே அவங்களுக்கு உறுதியாளிகள் இருப்பாங்க, இந்த ஆள் மாதிரியே அவங்களுக்கு குரான் ஓதக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க சொல்ல போனா, அவங்க தொழுகிற தொழுகை நீங்க தொழுகிற தொழுகையை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளா நடப்போம், நம்மளே என்ன தொழுகிறோம், அந்த அளவுக்கு நிறைய தொழுகுவான். அவன் வைக்கிற நோம்பை நீங்க வைக்கிற நோம்பை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அவர்கள் நிறைய நோம்பு வைப்பார்கள், நீங்க நடப்பீங்க, நம்மளா என்ன நோம்பு வைக்கிறோம். அந்த அளவுக்கு அமல் தூள் பறக்கும். அவங்க செய்யற செயல் வேலைகள், நீங்க செய்யற செயல் அமல், இதை பார்த்தா மக்கள் ஏமாந்து போறது. அவங்க எப்படி பணி செய்யறாங்க, எப்படி பாடுபடுறாங்க, இது அளவுள்ள சத்தியம். சத்தியத்துக்கிட்ட அமல் கம்மியா இருக்குது, அகீதா கரெக்டா இருக்குது, அவன் தான் சத்தியத்துல இருக்கான். ஏன் ஒரு மனுஷன் ஒரு பாவம் கூட இருக்கிற ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான், அகீதா அவன் கரெக்டா இருக்கிறான், அல்லா நான் அந்த பாவத்தை மன்னிப்பான், அல்லா நான் தண்டிக்கலாம். இவன் அவனும் சொன்னால் ஜமாத்தை சார்ந்தவன், ஆனா நிறைய தொழுகிறான், நிறைய நோபிக்கிறான், நிறைய அமலை செய்கிறான், எல்லா அமலும் என்ன அகீதா கோளாறாயிருச்சு, புண்ணியம் கிடையாது. ஹவாரிஜிகள் வீரர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டம் குரு அவன் குரான் ஓதுமான், ஆனால் அந்த குரான் என்ன கருத்தை சொல்வது அது உள்ளத்தை கலக்க, அந்த குரான் இருநாள் வரைக்கும் நமக்கு வந்து அவ்வளவு நன்மக்கள் எப்படி புரிந்தார்கள் அப்படி புரிய மாட்டார். தன்னுடைய அளவுக்கு தோதுவாக குரான் ஒன்று சொல்லும், இவர்கள் உங்களை புரிவார்கள், உள்ளத்தை கடக்காது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவர்கள் எல்லாம் நல்லாதான் மக்களை பிரித்தாளுகின்ற வேலைகளை எல்லாம் பார்ப்பார்கள், முஸ்லிம்களோடு உறவ உணர்வை முஸ்லிம்களை கொள்வார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களோடு ஒட்டி உறவாடுவார்கள், அவர்களை விட்டு விடுவார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அவையிலே நாம் புரிய வேண்டும், இந்த ஃபித்னாக்களுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நபியவர்கள் சொன்னாங்கல்ல, எனக்கு பின்னாடி 73 கூட்டமா இந்த சமுதாயம் உருவாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்த யூதர்கள் கிறிஸ்தவர் எத்தனை கூட்டமா பிரிஞ்சாங்க? நபியவர்களுக்கு முன்னால் யூதர் கிறிஸ்தவர் எத்தனை கூட்டமா பிரிஞ்சாங்க? 72. நபியவர்கள் அதை சொல்லித்தான் சொன்னாங்க, யூதர்களும் நசராக்களும் 72 கூட்டமா பிரிந்தார்கள், சொல்லிட்டு அந்த 73 கூட்டம் உருவாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஹவா. என்ன காரணம்? அதே ஹதீஸ் இருக்கிறது, எண்ணங்கள் கருத்துக்கள் இது அவர்களை இழுத்துக் கொண்டு செல்லும், இதனால் அவர் பல கூட்டங்களாக பிரிவார்கள். எது மாதிரினா நாய்க்கடி பட்டவனுக்கு அந்த ரசம் எப்படி மூட்டு முடுக்கெல்லாம் நாடி நரம்பெல்லாம் பறந்து அந்த வெறி அவனை கிளப்பி விடுகிறது, அது மாதிரி இந்த ஹவாவால அவன் வெறி பிடிச்சு அடைவான். இந்த ஹவா வெறி பிடிச்சு அடைவார்கள். இந்த அளவுக்கு வெறி என்ன? குரான் இருக்குமா, சுன்னா இருக்குமா? அதெல்லாம் வாயில இருக்கும், குரான் சுன்னா தௌஹீத். ஆனா ஹவாதான் அந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கும், ஹவா மனோ இச்சை தான் அந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். மனசுல பதிய வையுங்கள், இந்த பிரிவினைக்கு எது காரணமாக இருக்கும்? உள்ளதை உடைக்கிறது அந்த ஈமான் உணர்வு அடிச்சு நாசமாக்குறது, மூமின முஷ்ரிக்கா பார்க்க வைக்கிறது. என்ன நடக்கும் அப்படியே நம்மளை பார்ப்பான் பாருங்க, எப்படி பார்ப்பான் அந்த மனுஷனுக்கு, ஒரு சாதாரண அந்த அப்பா இளைஞனுக்கு இந்த வெறியை ஏற்படுத்தி விட்டு அவன் வந்து ஒரு மூமினை எப்படி பார்க்கிறாங்கன்னா, ஒரு நஜிசை விட கேவலமாக பார்க்கக்கூடிய உடன் அவனுக்கு வந்து விடுகிறது. அவன் கிட்ட கையை கொடுத்த கூட தொடர்கூட மாட்டான். அந்த ஒரு ஏன் எப்படி இந்த அளவுக்கு என்ன ஆனது? உள்ளத்திலே வைக்கப்படுகிறது. பூதன் பூதன் எப்படி தாயில படுக்கும் போது எப்படி ஒவ்வொரு குச்சியா நம்ம உள்ளத்து உடம்புல அச்சு பதிக்குது, இது மாதிரி பித்னா உள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமா அச்சு பதிக்கும், கடைசியில அந்த உள்ளமே கருப்பு உள்ளமாக மாறிவிடும். பித்னாவை ஏற்றுக்கொண்ட உள்ளம் ஐயு கல்வி, எந்த உள்ளம் அந்த பித்னாவை ஏற்றுக்கொள்கிறதோ உஷிபகா, எந்த உள்ளத்துக்குள் அந்த பித்னா புகட்டப்படுகிறதோ, எந்த உள்ளத்துக்குள் அந்த பித்னா செலுத்தப்படுகிறதோ, நுக்கிதத்தில் சவுதா, கருப்பு புள்ளி அந்த உள்ளத்திலே வைக்கப்படும். அப்படியே ஒவ்வொரு கருப்பு புள்ளியா விழுந்து விழுந்து அந்த உள்ளமே கருப்பா போயிடும். கடைசியில் எப்படி ஆயிரு தெரியுமா? கண் கூசி முஜாஹியன் சாய்த்து வைக்கப்பட்ட குவளையை கூட அழிஞ்சு, குவளையை சாத்து வச்சிருக்கிறோம், அதான் பானம் தங்குமா? அதுதான் நன்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரத்துல இதுல தண்ணி இருக்குன்னா இது ஊத்தி வைக்கிறது, இத திறந்துட்டு இப்படி கவுத்தி வச்சிருந்தா இத ஏதாவது தங்குமா, இது ஏதாவது ஒரு பானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்குமா? இருக்க நபியர்கள் சொல்கிறார்கள், ஃபித்னா வந்து வந்து அந்த உள்ள எப்படி ஆகும் தெரியுமா, கடைசியில அது சாய்த்து வைக்கப்பட்ட குவளை போல ஆகிவிடும். லா யஅரிஃபு மஅரூஃபா வலா யுன்கிரு முன்கரா, எந்த நன்மையும் அது அறியாது, எந்த தீமையும் அது மறுக்காது, அந்த மாதிரி ஆகும். அதுக்கு எது நன்மத்துக்கு தெரியும் இல்லாம உஷரிபம் அபாவ், அதனுடைய மன இச்சையிலிருந்து எது அதுக்கு சொல்லப்படுகிறதோ அதுதான் அதுக்கு நன்மையா தெரியும், எது அதுக்கு சொல்லப்படுறதோ அதான் நன்மையா தெரியும். மத்த எந்த ஒரு ஹதீஸ் நீங்க ஆயிரம் ஹதீஸ கொண்டு போயிட்டுனால எவ்வளவு ஹதீஸ் சரியா ஹதீஸ்பா, நீ வளர்ந்த தப்ப நான் ஏத்துக்க மாட்டேன். இப்படித்தான் அந்த ஹவாவுக்கு ஒத்திருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் தவிர மற்றபடி அவர்கள் நல்ல விஷயத்தை நபிமொழியில ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு உள்ளம் கருப்பாகிவிடும். இதையும் ஹவாதான் காரணம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சரி, இந்த ஹவா எப்படி வந்துச்சு? இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய வழிகளுக்கு உருவானாங்கல்ல, முதல் உருவானக்கூட்ட யாரு? ஹவாரிஜிகள். முதல் உருவானக்கூட்ட யாரு? ஹவாரிஜிகள். இந்த ஹவாரிஜி உருவானதுக்கு என்ன காரணம் கிடைங்க? அது ஒரு ஹவாதான், மனோயிச்சை தான். அதே இல்லாம நம்ம சொன்ன பேச்ச கேட்காது. உன் பேச்ச கேட்காட்டா என்ன, சாதாரண பேச்ச விட்டுட்டு போக வேண்டியதுதானே? இனி நோக்கம் இல்லாதுன்னு வசனத்தை எடுத்துட்டான். அதிகாரம் அல்லாத தவிர வேறு யாருக்கும் இல்லை. அலி அதிகாரத்தை மற்றவருக்கு வழங்கி விட்டார். எனவே அலி முஸ்லிக்கா இருந்தார், கலந்து போர் போடுவோம், சண்டை போடுவோம், அலி அழிக்கும். ஹவா மனோயிச்சை, குரான் வசனத்தை மிஸ்யூஸ் பண்ணி சமுதாயத்துல பிளவுபடுத்துகிற அளவுக்கு உருவாகி போச்சு. ஷியாக்கள் உருவானதுக்கு என்ன காரணம்? ஹவா. ஹவா தானே ஹுசைன் அலி ரொம்ப கொல்லப்பட்டாங்க. சரி, சில பாதிப்புகள் அலி அலிகளுடைய பரம்பரை வந்தவங்களுக்கு ஏற்பட்டுச்சு, அவங்களுக்கு நம்ம துவா செய்வோம். ஹவா அது எப்படி இந்த ஒரு குரோத இந்த பகைன்னு அபுபக்கர் திட்டுறது, உமர் அலி அவங்களை திட்டுறது, அவங்கட்டு சாப்பா அவங்க திட்டுறது, கடைசியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிச்சு கிடைக்க வேண்டிய தூதுத்துவத்தை பறிச்சுக்கிட்டாங்கன்னு ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழி நல்லவங்கட்டதான் வரதா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழி நல்லவங்க மாதிரி சாயம் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அதனால மாறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போயிட்டாங்க. ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்கள் இப்படி இந்த அளவுக்கு ஹவா இருந்துட்டு போதா இல்லையா? ஜஹமியாக்கள் மோத்தசினாக்கள் அவருடைய ஹவா என்ன? அல்லாஹ் சொல்றோம், அல்லாஹ் ஆசீர்வதித்து அமர்ந்திருக்கிறான், நம்ம நம்பணுமா நம்ப கூடாதா சொல்லுங்க? நம்ம தான் நம்ம தானே. சரி, அல்லாஹ் பார்க்கிறான், நம்பணுமா நம்ப கூடாதா? பஹுவ சமீஉல் பசீர், அவன் பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன். அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? கேட்கிறான். இந்த மோத்தசிரா ஜஹமியாக்கள் இன்னைக்கு சிறு கண்ணீர் சீத்துல வாய் அடிக்கிறாங்கல்ல, அதுதான் அந்த இதுல வாய் அடிச்சான். அல்லாஹ்வுடைய சிரத்துல அல்லாஹ் பார்க்கிறானா, அல்லாஹ் கேட்கிறானா, நம்ம பாக்குறோமா இல்லையா? நம்ம பார்க்கணும். அல்லாஹ் பார்க்கறான் நீ நம்புனீங்கன்னா அப்ப அல்லாஹ் நம்மளும் ஈக்குவலா இல்லையா? எப்படி கேள்வி எப்படி பத்தீங்களா? பார்த்தா சூப்பரான தௌஹீத கண்டுபிடிச்சிட்டா, இவன் தான் பக்கா தௌஹீத சொல்றான். ஆமா, நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வும் பார்க்கறான். அப்ப அல்லாஹ் நம்மள மாதிரி ஆயிருந்து லைஸ கன்சிலி செய்து ஒரு வசனத்தை எடுத்துட்டான். அல்லாஹ்வை கூட எதுவுமே இல்லை ஒரு வசனத்தை எடுத்தாச்சு. இப்ப பாமர மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? உதவி செய்ய அதிகாரம் அல்லாவுக்கு சில சிபத்துகள் வரும், அல்லா கண் இருக்கிறது, கை இருக்கிறதுன்னா அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது, எப்படி நமக்கு தெரியாது. அதுலயே நம்ம மூக்க நினைக்கணும், அது நமக்கு தேவையில்லை. அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கு, என்று நம்ம நம்ம அல்லாஹ் சொன்னதை நம்ம மறுத்துடக்கூடாது, அதுக்கு உலகத்துல எடுத்துக்க முடியாது, உலகத்தை தூக்கிட்டு போ என்று மூமிங்க நம்புவாங்களா? இப்பதான் எடுத்து ஆரம்பிப்பான், நீ முஸ்லீம் கிடையாது. என்ன சொல்லுமா? நீ முஸ்லீம், நீ முஸ்லீம், அல்லாஹ் பாக்குறான் நீ நம்பினா முஸ்லீம், அல்லாஹ் கேட்கிறான் நீ நம்பினா முஸ்லீம், அல்லாஹ் சொன்னதுக்காக நம்புற, நீ அல்லாஹ்வுக்கு இணைக்கிறீங்க. நீ தெரியுமா? ஆனா இந்த பிரிவினைவாதிகள், இந்த ஹவா பிடித்தவர்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, நாங்கள் வந்து ஹவா பிடித்தவர்கள், நாங்கள் சமுதாயத்தை குழந்தைகளா சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றது எல்லாமே நாங்கள் குரானை சொல்கிறோம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்குன்னு சொல்ல சில அடையாளங்கள் இருக்கிறது. என்ன தெரியுமா? குரான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு சரியாக ஃபாலோ பண்ணா பிரிவினைக்கு வேலையே இல்லை, பல கூட்டங்கள் உருவாகிறதுக்கு வழியே இல்லை, பிதாயத்துகள் உருவாகவே உருவாகாது. என்ன தோணுதோ அதுதான் இஸ்லாம். நமக்கு என்ன தோணுதோ அதுக்கு மாத்தமா குர்ஆன் இருந்தாலும், ஹதீஸ்ல இருந்தாலும், முஸ்லிம்களுடைய நம்பிக்கையா இருந்தாலும், எனக்கு என்ன சொல்றதோ அதுதான் இஸ்லாம். இப்படி ஒரு மனுஷன் பிடிவாத குணம் வந்து விட்டால் அவன் செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன தெரியுமா? நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க, தன்னுடைய கருத்தை இஸ்லாம் ஆக்குவதற்கு, அதை பதிய வைக்கிறதுக்கு அவர் பாடுபடுவார். அப்ப குர்ஆன் வந்து இடத்துல நிற்கும், அந்த நேரத்தில் என்ன இடத்துல நிற்கும், குர்ஆன் இடத்துல நிற்கும். அப்ப எப்படி சொல்ல குர்ஆன் ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டார். அப்படி சொன்னா ஒரு காபி தான் இருவாரு. அப்படி சொன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இதுதான் உங்களுக்கு உதாரணம். என்ன உதாரணம் என்ன? அல்லாஹ் பாக்குறாங்கிறாங்கல்ல, இப்படித்தான் வந்துச்சு. நேரடியா அல்லாஹ் பாக்குறான், நேரடியா புரிஞ்சோம்னா சிரிப்பு வச்சிருவான், அது நடக்க முடியும். இப்படித்தானே குர்ஆன்ல வருது. 202 வசனம், 202 மறந்துருக்க மாட்டீங்க. சூனியம்னா என்ன? அதுல வந்து அல்லாஹ் ஆனா மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும், அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது, அதன் மூலம் கணவன் மனைவியிலே பிரிவினை ஏற்படுத்த முடியும் என்று அல்லாஹ் அதனுடைய வரலாறு ஒரு பெரிய வசனம், ஒரு நீண்ட ஒரு வசனத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். இமாம் ஷாஃபிஈ, இமாம் முஹம்மது பின் ஹம்பல், இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா, அந்த 4 இமாம்கள் மட்டுமல்ல, அந்த 4 இமாம் வழியில் வந்தவர்கள், அதல்லாம குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருந்தவர்கள், எல்லா ஹதீஸ்கள் எல்லா அந்த வசனத்தை அடிப்படையா வச்சிருந்தான். சூனியம்னு அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஹராமாக்கி வச்சிருக்கான், செய்யக்கூடாது சொல்லியிருக்கான், அது அல்லாஹ் நல்லா பாதிப்பு ஏற்படும். இதுதான் விஷயம், இதுதான் இந்த வசனம் சொல்லுது, இதுதான் நம்பிக்கை. ஒரு ஆணுக்கு இன்னைக்கு சில பேருக்கு அது அது எப்படி, இது வந்து அறிவுக்கு பொறுத்தடையே, இதை நம்பினா இஸ்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கைமா அப்படின்னா சிந்தனைகள் உருவாகி அந்த வசனத்தை வந்து நேரடியா அப்படின்னா நினைவைப்பு வந்து விடும் சொல்றாங்களா, நினைவைப்பு வந்து விடும். ஆனால் என்ன செய்யும் இந்த வசனத்தை அங்கங்க விட்டுறது, இந்த வசனத்துக்கு அங்க சம்மந்தம் இல்லை, ஒரே வசனம் தான், ஒரே வசனம் தான், ஒரே விஷயத்தை பத்தி பேசுவோம், இங்க இது சம்பந்தம் இல்ல, அங்க இங்கே வெட்டுறது துண்டாக்குறது, இதை கொண்டு போய் 4 வசனத்துக்கு பின்னாடி போய் சேர்க்கிறது, பக்கத்து பக்கத்துல உள்ளதை பிரிச்சு விடுறது, இவ்வளவு வேலைகள் நடக்கிறது. அந்த வசனத்துக்கு ஹதீஸ் விளக்கம் தருமே, சூனியத்தை பத்தி அந்த ஹதீஸ தந்து ஹதீஸ மறுக்க வேண்டியது. ஏன் ஒரு வசனத்துக்கு அண்ணாவுடைய தூதரை விளக்கம் கொடுத்திருப்பாங்க? அடிக்கடி ஓதுறமா இல்லையா? பாதுகாப்பு தெரியுமா? பலகண்ணா சூரா இறங்குறதுக்கு முன்னால் கண்ணீர் பாதிப்பிலிருந்து பல வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடினார்கள். பாதுகாப்பு தேடுவதற்குரிய அண்ணாஸ் பலக்கு சூரா இறங்கியவுடன் நபி அவர்கள் கண்ணீர் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பு தேடி இந்த சூறாக்களை எடுத்துக்கொண்டார்கள். மற்ற அனைத்தையும் விட்டு விட்டார்கள். தெரியாது புறாமையில் வரக்கூடியவர் புறாமை கொள்ளும்போது ஏற்படக்கூடிய தீங்கு எது? கண்ணீர். நபி அவர்கள் வைக்கிருக்கிறார்கள், பொறாமை வரக்கூடியவன் பொறாமை கொள்ளும்போது தீங்கு என்றால் அது கண்ணே. இவ்வளவு தெளிவா முஸ்லீம்களும் எல்லா அதிசயம் இருக்குது. அப்ப என்ன செய்வாங்க? அதிசயம் எடுத்துக்குவாங்களா? குர்ஆன் சொன்னதுக்கு சரியான அதி சொல்றது நபி அவர்கள் சொன்னாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நிராகரித்து விடுவார்கள். அப்புறம் என்ன செய்வாங்க? கண்ணீர் பாதிப்பு இருக்கிறவங்களா நீ முஷரிக்கு சிறுக்கு வச்சிருக்க முடிஞ்சு போச்சு. அப்ப தன் கருத்தை பதிவிப்பதற்கு என்ன செய்வாங்கன்னா புராண வசனத்துக்கு சுயமா இருக்கிறார். அப்ப புறாமை காலத்துக்கு புறாமை கொள்ள முடியும், புறாமை சொல்லும் போது ஏற்படுத்தீங்க என்றால் அது வேற தீங்கு. அப்ப இந்த வசனம் சொல்லி அது வேற தீங்கு. இப்படி சுய விளக்கங்கள் வரும். இது ஒரு விஷயமா. இரண்டாவது இதுல நீங்க கவனிக்கணும், இந்த மாதிரி ஹதி அதாவது குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமா அமைந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை நீங்க சுட்டி காட்டும் போது அந்த அதிசயம் மறுத்துருவாங்க. குர்ஆன் சுயம் அளவுங்கிறாங்க, அதிசயங்கள் இருக்கும், அந்த அவங்களுடைய சுய கருத்துக்கு இணைஞ்சலா இருக்கும். அந்த அதிசயங்களை என்ன செய்வாங்க? அதிசயங்களை பொறுத்தவரை தெல்ல தெளிவா இருக்கும். குர்ஆன் வசனம் அல்லாஹ் ரூஜுடையதா ஆக்கி வைத்திருக்கிறார். பல பொருள் தரக்கூடிய வசனமாக அல்லாஹ் அமைத்திருக்கிறார். அல்லாஹே சொல்றாங்க குர்ஆன்ல பல பொருள் தரக்கூடிய வசனங்கள் இருக்கிறது என்று. ஹதீஸ பொறுத்தவரை தெல்ல தெளிவாக அல்ல ஆயினா அப்போ அப்படியே கண்ணீர் என்பது உண்மை. ஏன் அப்படி சொல்றாங்க? அந்த காலத்துல இந்த சிந்தனை உள்ளவங்க இருந்திருக்காங்க. எந்த சிந்தனை உள்ளவங்க? கண்ணீர் இல்ல அப்படிங்கிற மாதிரி சில சிந்தனை மக்கள் இருக்க போய்தான் கிடையாது இருக்குது. இஸ்லாத்துல எத்தனை விஷயங்கள் கூட நம்பிக்கைகளா அது இல்லை இது இல்லைன்னு சொன்னாங்க. சவுனை பாக்குறது இல்ல, குடி பாக்குறது இல்ல, காலத்தை திட்டுறது இல்ல, நல்ல நேரம் இதெல்லாம் இல்ல இல்லைன்னு சொன்னாங்க. தொற்று நோய் கூட இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நபி அவர்கள் வல்லாயும் ஆக்கணும் கண்ணீர் பாதிப்பு இருக்கிறது உண்மைதான். இந்த அளவுக்கு தெல்ல தெளிவா அதிசயம் இருந்தும் அந்த அதிசயம் தூக்கி போடுங்க. அப்ப இது இரண்டாவது அடையாளம், தான் நினைக்கக்கூடிய கருத்தை தன்னுடைய சிந்தனைக்கு எழுந்தனாக அதிசயமா அப்ப என்ன செஞ்சிருவாங்க? அந்த அதிசயம் தூக்கி போட்டுருவாங்க. அப்ப நீங்க இத்தனால உடக்கூடாதுன்னா முதல் உங்களுக்கு நான் சொல்றேன், குர்ஆன் வசனத்தை கரெக்டா என்ன சொல்ல அப்படின்னு நம்பியிருக்கேன். நம்ம முன்னுள்ளவர்கள் எப்படி இந்த குர்ஆன் வசனத்தை நமக்கு அகீதாவை சொல்லிக் கொடுத்தாங்களோ அப்படி நம்பிடுவோம். இரண்டாவது சுன்னா நபிமொழியை அதை அப்படி ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். நபிமொழியை மறுத்துட்டு ஒரு கொள்கையை சொல்றாங்களா? நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இது ஃபித்ராவுடைய வழி, இது சரியான வழி அல்ல. இடையில MTT 95 அப்படிங்கிற வண்டி டிஸ்டர்ப் ஆகிறது. சகோதரர்கள் அதை கொஞ்சம் நீங்க பாருங்க. ஒரு அழகான வார்த்தையை சொல்வாங்க. ஒரு வார்த்தைக்கு சொல்லி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த வார்த்தை யார் சொல்றாங்களோ அவங்க குழப்பவாதி பண்ணிருக்காங்க. சரியான அதிசயம் குர்ஆன் மாத்திரமா இருக்கு, அதனால அதை ஏத்துக்க கூடாது என்று யாராவது சொல்லி இந்த ரெண்டுக்கு சண்டை ஏற்படுத்தி விடுறது. எப்படி? ஹதீஸ் வை குர்ஆன் வை. ஆனா ஹதீஸ் குர்ஆனுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ண? ரெண்டையும் போல விட்டு இதை நிராகரிச்சு இதை ஏத்து. இது குஃபருடைய வழி, இது ஈமானுடைய வழி அல்ல. இந்த மாதிரி யாராவது சொன்னா வழிக்குன்னா அவர்கள் பத்தான் அவர்கள் சித்திரா செய்கிறார்கள். ஹதீஸ பாருங்க, முஸ்லீம்ல இது யார் இந்த வேலையை செஞ்சான்னு பாருங்க. முஸ்லிம்ல 282 ஹிஜ்ரியால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எசிதுல் ஃபகீர் என்பவரும் அவரோடு சில பேரும் ஹஜ் செய்வதற்கு வருகிறார்கள். ஹஜ் செய்து விட்டு மதீனாவுக்கு கடந்து செல்கிறார்கள். இவங்க யாரு? எசிதுல் ஃபகீர், அவரோட உள்ள குழுக்கள் ஹவாரிஜ் சிந்தனையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முஸ்லிம்ல உள்ள சமூகம் சை முஸ்லிம்ல இருக்கிறது ஹவாரிஜ் சிந்தனையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எசிதுல் ஃபகீர் அவரோட உள்ளவங்க மதீனாவுக்கு கடந்து போறாங்க. மதீனாவுல ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவர்கள் மஸ்ஜித் நபவி தூணில் சாய்ந்து கொண்டு மக்களுக்கு ஹதீஸை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். என்ன அறிவிக்கிறார்கள்? ஹதீஸை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஷஃபாஅத் தொடர்பான ஹதீஸ், வறுமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், அவங்க அல்லாவை நம்பி பெரும்பாவம் செய்த காரணம் தான் நரகத்திலே கிடப்பார்கள், அவர்களுக்கு நபி அவர்கள் பரிந்துரை செய்வார்கள், நபி அவர்களுடைய பரிந்துரையால் நரகத்தில் கிடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விடுவித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான், இதுதான் பரிந்துரை என்பது. இந்த ஹதீஸிலே அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹவாரிஜ் சிந்தனையில் உள்ள இவர்கள் இந்த ஹதீஸை கேட்டுட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மா ஹாதா அல்லதீ துஹத்திஸு, ஜாபிர் அவர்கள் நீங்க என்ன ஹதீஸ் அறிவிக்கிறீங்க? இதுதான் ஹதீஸா? என்ன ஹதீஸ் நீங்க அறிவிக்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லமா அராது அய் யஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா, அவர்கள் நரகத்திலிருந்து தப்பிக்க முற்படும் போதெல்லாம் அவர்களை பிடித்து மறுபடியும் நரகத்துக்குள் அனுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்க எப்போ நபி பரிந்துரை பண்ணுவாங்க நரகத்துக்கு போனதுக்கு முன்னாடி அவங்க வெளியேறி சொர்க்கத்துக்கு போவாங்கிறீங்க, எப்படி மோத வர்றாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு. ஹதீஸ் என்ன? நபி அவருடைய பரிந்துரை, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நரகத்திலிருந்து வெளியே வருவாங்க. இது ஹதீஸ். ஹவாரிஜ் சிந்தனை வேலை செய்யுது. எப்படி வேலை செய்து பாருங்க, ஹதீஸோட போது குர்ஆன் சுன்னத்தை மிஸ்யூஸ் பண்ணுது ஹவாரிஜ் சிந்தனை. எப்படி? என்ன ஹதீஸ் அறிவிக்கிறீங்க? குர்ஆன் சுன்னத் என்ன? நரகத்திலிருந்து அவர்கள் வெளியேறும் போதெல்லாம் அவர்களை பிடித்து மறுபடியும் நரகத்துக்குள் தள்ளப்படும், இது குர்ஆன் சுன்னத். அப்ப நரகத்திலிருந்து எப்படி வெளியே போவாங்க? தலையும் புரியாது காலும் புரியாது, மோத விட்டாங்க. இன்னொரு வசனம், சஃபாத்து பரிந்துரைப்படி நரகத்திலிருந்து ஒருத்தர் வெளியே போறானா, அவனா வெளியேறானா, அல்லாஹ்வுடைய அனுமதியோட வர்றானா? அல்லாஹ்வுடைய அனுமதியோட வர்றான். ஒரு மனுஷன் ஜெயில இருந்து தப்பிச்சு போறாங்க, அவனை பிடிச்சு உள்ள கிடைக்கிறோம், நீங்களே அவனுக்கு அனுமதி கொடுத்து வெளியே அனுப்பி விடுறோம். ஆட்சியாளர் என்ன பண்றாரு? போன விடுதலை கிடைச்சு அனுப்பி ரெண்டு வருடம் எதை போட்டு எங்க குழப்பினார்கள் இப்படிலாம் செஞ்சா? அப்ப குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குங்கிற இந்த நோய் யாருடைய சவாசியுடைய நோய்? யார் நீங்க கலக்கிக்கோங்க, யாராவது என்ன பேசுறீங்க? போவாங்க. அதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்றான், புகழுக்குரிய இடம் என்று, ஒரு உயர்வான அந்தஸ்து என்று. ஹவாரிஜ் சிந்தையில பாதிக்கப்பட்டிருந்த அந்த மக்கள் எல்லாரும் திருந்திட்டாங்க அல்லாஹ்வுடைய கிருபையால். எப்படி திருந்தினாங்க தெரியுமா? இந்த பெரியவர் பொய் சொல்ல போகிறாரா? எப்படி திருந்தினாங்க? ஜாபீர் ரலியல்லாஹு ஈமான், அவர்கள் மேல உள்ள நம்பிக்கை. இந்த பெரியவரா பொய் சொல்ல போகிறார்? நபி அவர்களுடைய இருந்தத்தோட பொய் சொல்ல மாட்டார், ஹதீஸ நம்பிடுவோம் என்று சொல்லி நம்பினார்கள், திருந்தினார்கள். அப்படித்தான் நம்ம நம்ப சொல்லணும். இமாம் புகாரி பொய் சொல்ல போறாங்களா? புகாரி குர்ஆன் தப்பு செய்த வாழ்க்கை எல்லாம் பொய் சொல்லியிருக்காங்களா? எல்லாம் தப்பு செஞ்சிருக்காங்களா? முஸ்லிம் உம்மத்தே தப்பு செஞ்சிருக்கான். 1400 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு ஆள் தான் அந்த அக்கீதாவை சரியா சொல்லிட்டாரா? இதை சிந்திக்க வேண்டாமா, புரிய வேண்டாமா? அப்ப இது நோய் ஒரே ஒரு ஆளும் திருந்தாங்க, திருந்தாலும் சில கேசுகள் இருக்கு. நம்ம என்ன செய்யறது? அல்ல, யாருக்கு நேர்வழி காட்டினாலும் அவர்கள் திருந்துவார்கள். அப்ப இது வந்து வழிகேட்டின் அடையாளம். எது சுண்ணாவ குரானுக்கு மாற்றமா இருக்கு சொல்லி என்ன செய்யறது? மறுக்கிறது. ஹதீச மறுத்துட்டாங்கனாலே வழங்கியிருக்கும் தெளிவா. சத்தியத்தில் உள்ள மக்களுக்கு பேர் என்ன? இவர் இத்தனை கூட்டங்கள் உருவாகும்ல, சத்தியத்தில் உள்ள மக்களுக்கு மற்ற வழிகட்ட கூட்டங்களை வச்சு ஏற்படுத்தி காட்டணுங்கிறதுக்காக இமாம்கள் குரானில் சொல்லப்பட்ட அடையாளத்தையே சத்தியத்தில் உள்ள மக்களுக்கு பேரா வச்சாங்க. அது என்ன பேர் தெரியுமா? அகலு சுன்னத்தி வல் ஜமா. என்ன பேரு? அகலு சுன்னத்தி வல் ஜமா. அகலு குரான் கிடையாது, ஏ குரான் வைக்கல, அது எல்லாரும் தூக்குமா? எதிராக இவர்கள் எல்லாம் வழியேடர்கள் என்பதை உரித்து காட்டுவது சுன்னாவை. சுன்னாவை தெரிஞ்சிருக்கும். இவன் வழியேடனா சத்தியத்தில் உள்ளவன், இவன் ஃபித்னா செய்யறானா தௌஹீத சொல்கிறானா என்பது இங்க தெரியும், சொன்னாங்கல்ல திருமீதியில 2600வது ஹதீஸ், அந்த ஹதீஸ பாருங்க. மையரா மையாயிஷ் மின்கும் பாதி யரா இஃதிலாஃபன் கஸீரா. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உருக்கமான உரையாற்றுகிறார்கள். அந்த உரையை கேட்கும் போதே கண்கள் எல்லாம் கலங்குகிறது, கண்ணீர் வடிக்கிறது. அதை கேட்டோடனே சஹாபாக்கள் வடங்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் பிரிய போனாங்க. கடைசி நேரத்துல பிரியக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் எப்படி உருக்கமா பேசுவாரோ அப்படிப்பட்ட உருக்கமான உரையில் நபி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு பிறகு நீங்கள் நிறைய கருத்து வேறுபாடுகளை முரண்பாடுகளை காண்பீர்கள், நிறைய முரண்பாடுகளை பார்ப்பீர்கள். இது சரியா, அது சரியா, அது உண்மையா, இது உண்மையா, இது சரியான அக்கிதா, இது தௌஹீதா, அது தௌஹீதா, இது சொர்க்கத்து வழியா, அது சொர்க்கத்து வழியா, இது ஈமானா, அது ஈமானா, நிறைய முரண்பாடு கருத்து வேறுபாடு. நபி அவர்கள் என்ன சொன்னார்? என்னுடைய சுண்ணத்தை நீங்கள் பற்றி புரியுங்கள். நடக்கிற சண்டை என்ன? அந்த சுண்ணத்துலதான். அப்படிங்க அது உங்களுக்கு ஆய்வு சரியா என்ன வாதம் அதெல்லாம் கடல் மாதிரி தெளிவான அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன அடையாளம்? வழிகேட்டின் அடையாளம். சுண்ணத்து யாத்தை இல்லையே அவங்களை புறக்கணிச்சிருக்க அவர்கள் பித்னாவாதிகள், பித்னா செய்கிறார்கள். அழைக்கும் நீ சுண்ணத்தி, என்னுடைய சுண்ணத்தை, என்னுடைய வழியை நீங்கள் பற்றி பிடியுங்கள். அதோட நபியர்கள் சொல்லல, ஒரு சுண்ணத்தில் குலபாயில் ராஷிதீன பரதியின் நேர்வழி பெற்று நேர்வழி காட்ட பெற்ற ஹலிஃபாக்களுடைய வழியையும் பற்றி பிடியுங்கள். ஏன்னா அதுக்கு பிறகு வரக்கூடிய ஹலிஃபாக்களுடைய சுண்ணத்து நபியுடைய சுண்ணத்து ஒன்னாதான் இருக்கும். ஏன் நபி ரெண்டே இருந்தாங்க? ரசூல் சுல்லாஹுடைய சுண்ணத்து வேற, அபூபக்கர் சித்தேக் ரலியல்லாஹு சுண்ணத்து வேற இல்ல, நபியவர்களுடைய சுண்ணத்து வேற, சுண்ணத்தான வழிமுறை உமர் அலியவருடைய சுண்ணத்து வேற அல்ல, உஸ்மான் அவருடைய சுண்ணத்தால எல்லா ஹலீஃபாக்கள் எல்லாம் நபியுடைய சுண்ணத்துல அதுதான் ஃபாலோ பண்ணி வருவாங்க. திடீர்னு ஒரு குழப்பம், முகதசாத்து உமூர் வரும், ஈயாக்கோ முகதசாத்தின் உமூர், திடீரென புதிய ஒரு கொள்கை உருவாகும், புது கருத்து உருவாகும். தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த வழிமுறைக்கு மாற்றமா புதுசா ஒரு கருத்து உருவாகும். அதெல்லாம் வழிகேடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க. வஅல்லு அலைஹா பின்னவாஜித், என்னுடைய சுன்னத்தையும் ஹலீஃபாக்குடைய சுன்னத்தையும் கடவாய் பற்றால் பலமா பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இந்த ஒரு ஹதீஸ் போதுங்க, இவனால ஒரு பயம் பண்ண தேவையே இல்லை. இந்த பித்னாவுக்கு ஒரே தீர்வு, இந்த ஒரு ஹதீஸ மனசுல ஆழ பதிய வச்சுக்கோங்க. என்ன கருத்து வேறுபாடு வரும்போது எதை பற்றி பிடிக்க வேண்டும்? எதை பற்றி பிடிக்க வேண்டும்? சுன்னாவை பற்றி பிடிக்க வேண்டும். அந்த சுண்ணாவை எப்படி பிடிக்க வேண்டும்? கடவாய் பற்களால். கடவை பற்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கடிச்சு இழுக்கிறது தானே யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஃபோர்ஸா. ஏன்னா அந்த சுண்ணத்துல சண்டை நடக்கும். அந்த சுண்ணத்துலதான் இதை விட்டுரு, அந்த சுண்ணத்தை விட்டீங்கன்னா பித்தராக கொடுக்குறீங்க, திருக்கால போய் மாட்டிடுவோம், வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் இருக்க மாட்டோம். அப்ப அந்த சுண்ணத்தை விடு என்று உன்னை பிடித்து இழுப்பார்கள், உன்னிடமிருந்து சுண்ணத்தை பிடுக்குவார்கள், நீ விடாதே, கெட்டியாக பலமாக பற்றி பிடித்துக் கொள், சுண்ணத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நபிகளாருடைய உபதேசம் சகோதரர்களே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி ஹுதைபாவில் சொன்னோம்னா ஹதீஸ் புகாரியிலே 7084 ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதரே என்ன செய்ய சொல்லுகிறீர்கள், ஜமாத்தும் இல்ல, இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு கூட்டமே இல்ல. அப்ப நாங்க என்ன செய்ய, நீங்க அப்படித்தான் நம்ம இருக்கிறோம், நம்ம ஊர்ல இளைஞர் அப்படி இருக்குதா, இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறதா, இந்தியாவில இஸ்லாமிய ஆட்சி தலைவர் யாரும் இருக்கிறாரா, இல்ல. அப்ப இந்த மாதிரி நிலையும் இருக்கும், அந்த நிலையிலும் பிற்காலங்கள் உருவாகும், பல கூட்டங்கள் உருவாகும். அப்ப நம்ம என்ன செய்யறது, நபியோர்கள் அப்ப சொன்னாங்க அப்படின்னா திருக்கல் திறப்பக்குள்ளா அந்த எல்லா வழிகட்ட கூட்டங்களையும் விட்டு விளையும். எந்த பிற்காலையும் நீ சேர்ந்தார் ஒரு மரத்தின் அடி வேறையாவது வளமாக கடித்து பிடித்துக் கொள்ளியாக பிடித்துக் கொள்ளுங்க. முஸ்லீம் நீ முஸ்லீம் இல்ல, ஏன் முஸ்லீம் நீ இப்படி இதுதான் இருக்கா, சும்மா ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக நம்ம ஒரு குழுவை வச்சிருக்கிறோம், இது ஒரு நல்ல படிக்க வச்சிருக்கேன் அவ்வளவுதான், இதுல உள்ளவங்களா முஸ்லீம், இது இல்லாதவங்க தான், அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், சொன்னாங்க அவர்கள்ட்ட நீ நல்லதையும் பார்ப்பாய் கெட்டதையும் பார்ப்பாய், முழுக்கவங்க கெட்டதை செய்ய மாட்டாங்க, நல்லதையும் பார்ப்பாய் கெட்டதையும் பார்ப்பாய். அவங்க செய்த வேலை என்ன, நான் காட்டாத வழியை காட்டுவார்கள், நான் காட்டாத வழியை அவர்கள் காட்டுவார்கள். இதுதான் என்னுடைய சுண்ணத்து, எஸ்தன்னுடைய சுண்ணத்தி, என்னுடைய சுண்ணத்தை இருக்கும், அதை விட எடுக்க மாட்டாங்க, தெளிவா இருக்கு என்னுடைய சுண்ணத்து, அதை எடுக்க மாட்டா, விட்டுட்டு வேற ஒரு சுண்ணத்தை என்ன செய்வாங்க, அவங்க எடுப்பாங்க என்று விசுவாசம் சொன்னாங்க. அதான் ஒவ்வொரு வழியிலாம் பாருங்க, தெளிவா சொன்னாங்க, வழிகேட்டர்களுடைய அடையாளம் சில மக்கள் உருவாகுவார்கள், அவங்களுக்கு தெரியுமா, அதை கொண்டு வந்து உங்க இடத்துல விவாதம் பண்ணுவார்கள், அவர்களை சுண்ணாவை கொண்டு பிடியுங்கள். உமரலியில் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அந்த வழிகேட்டர்களை சுண்ணத்தை கொண்டு பிடியுங்கள், ஹதீஸை கொண்டு பிடியுங்கள். ஏன் தெரியுமா, ஃபைன்ன அஸ்ஹாப சுன்னி அலம் பி கிதாபில்லாஹ், சுன்னத்தை பெற்றிருப்பவர்கள், ஹதீஸை பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்கள், இந்த சுன்னத்து வழி நடக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வேதத்தை நன்கறிந்தவர்கள். இவர் குர்ஆனை அறிவே இல்லை, ஹதீஸை விட்டுட்டு குர்ஆன் ஒருத்தர் தூக்கிட்டு வந்தாரா, அவர் குர்ஆனையே ஃபாலோ பண்ணல, அவர் குர்ஆனை அறிந்தவனே அல்ல என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். சுன்னத்து தான் வழிகேட்டர்களை தோழித்து காட்டும், ஹதீஸ் தான். இது குர்ஆனை சிலருக்குதா சொல்லப்பட்டவர்கள் புறக்கணிப்பார்கள், அந்த சுன்னா குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்றும் சொல்வார்கள். இது எதுவுமே பொய் அல்ல, இது எல்லாம் அன்றைக்கே எப்ப இந்த ஃபித்ரா நடக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன சுன்னாவை மறுப்பது, அந்த சுன்னாவை குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி மறுப்பது, இந்த காரியத்தை யார் செய்தாலும் அவர்கள் வருகிறார்கள். ஷேக் அல்பானி அவர்களும் சொல்கிறார்கள், அஹ்லுல் பிதஈ அஜ்மஉ அதரபு அனி சுன்னி, பிதத்வாதிகள் அனைவருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா, அவர்கள் சுன்னத்தை எல்லாம் புறக்கணிப்பார்கள், ஹதீஸ்களை மறுப்பார்கள். وَتَقَبَّلُوا الْكِتَابَ لَا غَيْرِمَا بَيَّنَتِ سُنَّةِ حَدِيث قُرَانِ எப்படி தெளிவுபடுத்தியதோ அதுக்கு மாற்றமாக அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் தருவார்கள். ஷேக் அல்பானி அவர்கள் சொல்வார்கள், காதி அனுப்பார்களே, காதி அனுப்பி சொல்ல மறந்துட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நபியும் கிடையாது ரசூலும் கிடையாது, இப்படி ஹதீஸ் இருக்கா, லா நபிய பஅதி வலா ரசூல, எனக்கு பிறகு நபியும் கிடையாது எனக்கு பிறகு ரசூலும் கிடையாது, இருக்கிறான் இந்த குர்ஆன் சொல்றதுக்கு இந்த காதியர் என்ன பண்ணுவான், ஏன்னா போலி நபி என்ன செய்ய போலி அவர் நபி சொல்லிக்கிட்டான் காதியர், அப்போ குர்ஆன்ல வருது முஹம்மது ஹாத்தம் நபின்னு, அப்ப அது வளர்க்கும் ஹாத்தம்னா இறுதி நபின்னு அர்த்தம் இல்ல, சிறந்த நபின்னு அர்த்தம், எப்படி சிறந்த நபின்னு அர்த்தம், இப்படி குர்ஆன். சரி, ஹாத்தம் நபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தெளிவா சொல்றது, ஹாத்தம் நபின்னா நபிக்கு பிறகு நபியும் கிடையாது ரசூலும் கிடையாது, அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு வரணா, நீ கேளுங்க காதியன் நபி கேளுங்க, ரசூலுல்லாஹி நபியும் கிடையாது ரசூலும் கிடையாது ஹதீஸ் இருக்கீங்கன்னா அது என்ன கேட்டா அது குர்ஆனுக்கு மாத்திரமா இருக்கு, அது வருத்தம் சொன்னாங்கல்ல ஷேக் அல்பானி இவ்வளவு தைமியா, அதான் நபி அவர்களுடைய ஹதீஸ் இல்ல என்ன சொல்றது, சுன்னத்தை யார் குடிச்சாங்களோ அவன் வெற்றி அடைந்தான், சுன்னத்தை மறுத்தவன் வழிகேட்டிலே இருந்தான், இதை மனசுல பதிய வைங்க. அடுத்து ஒரு முக்கியமான அடையாளம், நபி அவர்கள் சொன்னாங்கல்ல என்ன சொன்னாங்க, என்னுடைய சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தை, ஹலீஃபாக்கள் யார், சஹாபாக்கள், பிதத்துகளை அடையாளமானதற்கு சஹாபாக்களுடைய அக்கீதா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், சஹாபாக்கள் ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் பெற்ற சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, கொடுகை குழப்பம் எதுவுமே சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படாது, சின்ன சின்ன மசாய விஷயங்கள் சட்ட விஷயங்கள் ஒரு சில சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஒரு சில சட்ட விஷயங்கள்ல ஒரு சில சஹாபாக்கள் தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா குல்லு பிதாத்தின் தலாலா முஹதசாத்துல் உமூர், இந்த மாதிரியான கொள்கை குழப்பம் சஹாபாக்கள் யாருமே ஏற்படுத்தல, அவங்க யாரு இந்த காரியத்தை அவங்க செய்யவே இல்லை, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 73 கூட்டத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகுதுன்னாங்கல்ல, அந்த ஒரு கூட்டம் யார், நபி அவர்கள் கேட்டாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க நபி அவர்கள்ட்ட, அந்த ஒரு கூட்டம் யார் அல்லாஹ்வுக்கு, வஹியல் ஜமாஅ, அதுதான் ஜமாஅத் என்று சொன்னார்கள், என்ன ஜமாஅத், இன்னொரு ஹதீஸ் தெளிவாக வருகிறது, மா அலைஹி வஸஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பாடம் பெற்றவங்களுக்கு தெரியும் எது சரியான அக்கீதா என்று, அதை படிக்காம வந்தவங்களுக்கு தான் அக்கீதா தெரியாம நாளுக்கு நாள் ஒரு நாள் சீர்க்க புதுசா கண்டுபிடிப்பாங்க வரும், அதனால நபி அவர்கள் சொன்னாங்க அந்த 73 கூட்டமும் ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கம் போவோம், அந்த ஒரு கூட்டம் யார் தெரியுமா, நானும் என்னுடைய தோழர்களும் என் சுன்னத்தையும் ஹலீஃபாவுடைய சுன்னத்தையும் பற்றி பிடியுங்கள், இதுதான் அப்ப பிதத்தை அடையாளம் காட்டுறதுக்கு இந்த சஹாபாக்குடைய அக்கீதா இல்லாத நீங்க பாருங்க, இன்னைக்கு நடக்குதா கண்ணீர் இல்ல, சரி சஹாபாக்குடைய அக்கீதா என்ன பாருங்க, அம்புட்டு சஹாபாக்கும் கண்டேரி இருக்குங்கிற அக்கீதா, சூனியம் செய்து சஹாபாவுடைய அக்கீதா என்ன, அவற்ற இருந்து பாடப்பட்ட தாபியினுடைய அக்கீதா என்ன, இப்படி ஒரு விதத்தை நீங்க அடையாளம் காணும் போது பல விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், குர்ஆனுக்கு வெளிப்படையா நம்ப கூடாது, ஹதீஸ மறுப்பு நிறைய அடையாளம், அதுல ஒரு அடையாளம் சஹாபாக்களுடைய அக்கீதாவுக்கு மாற்றமாக அவர்கள் செல்வார்கள், அப்ப இதை எப்படி உடைப்பாங்க, இதையும் உடைப்பாங்க, ஏன்னா குர்ஆன் நேரடியா முடிஞ்ச சிரிப்பு சொல்லி தாங்க உள்ள கொண்டு வருவாங்க, ஹதீஸ் ரொம்ப குர்ஆன் போடுறாரு சொல்லி ஹதீஸ் நிராகரிச்சு தாங்க முன்னிலைப்படுத்துவாங்க, அடுத்து வேற எப்படி வருவாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பாடப்பட்டவங்க எல்லாம் இந்த அக்கீதாவ இல்லையே இல்ல, அவங்க இந்த ஹதீஸ் நம்பியில இருக்காங்க, இந்த ஹதீஸ்வருடைய கருத்துல இருந்திருக்கிறாங்க அப்படி சொன்னீங்கன்னா இதை உடைக்கிறதுக்கு ஒரு வச்சிருப்பாங்க, எப்படி சஹாபா அங்கே மனுஷங்க தானே, அவங்களோட வரியா முடிஞ்சு போச்சு. அப்ப இதை நீங்க புரியணும். அது கூட இல்லாம அதை உடைக்கிறதுக்கு சஹாபாக்கு மனசுல எல்லாருக்கும் சஹாபாக்கு பத்தி ஒரு பெரிய மதிப்பு இருக்கத்தான செய்து, அதை உடைக்கிறதுக்கு என்ன செய்யறது, இந்த சஹாபி அப்படி செஞ்சார், இந்த சஹாபி இப்படி செஞ்சார், இந்த சஹாபி இப்படி செஞ்சார், எல்லாத்தையும் அள்ளி போடுறது, இல்லாதது என்ன சேர்த்து விடுறது, கடைசி என்னது அப்பா மக்களுடைய உள்ளத்துல அப்படியா, எந்த சஹாபி உருப்படி இல்லை, நம்ம தான் உருப்படியா, நம்ம தலைவர் தான் உருப்படி, முடிச்சு போச்சு. சஹாபா அவர்களை உள்ளத்துல ஒரு மதிப்புக்குமே உடச்சு தூக்கி எடுத்தாச்சு, முடிச்சு போச்சு. இப்ப தன்னுடைய விதாரத்த மனசுல என்ன செய்யலாம், பாதுகாப்பு நட்சத்திரங்கள் வானத்துக்கு பாதுகாப்பு, நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் வானத்துக்கு அழிவு வராதுங்கிறது அடையாளம் சொன்னாங்க. நட்சத்திரங்கள் முடிந்து விட்டால் வானத்துக்கு வரக்கூடிய அழிவு வந்துவிடும். அஸ்ஹாபி அமீனத்துல்லி உம்மா, என்னுடைய தோழர்கள் இந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு, என்னுடைய தோழர்கள் சென்று விட்டால் இந்த உம்மத்துக்கு வரக்கூடிய முசீபத்துகள் சித்திராக்க வந்துவிடும் என்று சொன்னாங்க. அப்ப நம்ம உம்மத்துக்கு நமக்கு பாதுகாப்பு யார், சஹாபாக்கள். அப்ப அதை என்ன செய்வாங்க, உடச்சு தூக்கி போடுவாங்க. மனிதர்கள் அடிப்படல வகிவதற்கு முன்னாடி சில தவறுகள் செஞ்சிருப்பாங்கல்ல, மனிதர்கள் தாங்க சஹாபாக்கள், வகிவதற்கு முன்னாடி தர்பியத்து கிடைக்கும் சில தவறுகள் செஞ்சிருப்பாங்கல்ல. நபியவர்கள் பேசாதீங்கன்னு சொன்ன பிறகு கூட அதை எடுத்து பாத்தீங்களா சஹாபாக்கு எப்படி செஞ்சாங்க, ஆயிஷா ரொம்ப அவர்கள் சொன்னாங்க எப்படி பண்ண எப்படி பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. ஹலாஸ் மனசுல சஹாபா பத்தி ஒரு பெரிய மதிப்பு அதெல்லாம் உடைச்சாச்சு. இப்போ ஏதாவது ஒரு கருத்து சொன்னா சஹாபா கண்ட அக்கீதா இருந்தா கேள்வி கேட்டீங்க கேட்க மாட்டீங்க, ஹதீஸ் இப்படி இருக்குன்னா குரான் சொல்லி முடிச்சு போச்சு. குரான் நேரடியா புரியும், இப்ப மக்களுக்கு நம்பிக்கை கூட என்ன வந்துடும், குரான் இருக்காது, ஹதீஸ் இருக்காது, சஹாபா கண்ட இருக்காது, எல்லாம் நம்பிக்கை என்ன, இதை நம்பிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி ஆறி போச்சு, இன்னைக்கு ஹதீஸ மக்கள் நம்பர் ஒரு காலம் இருந்துச்சு, ஹதீஸ வச்சு கருத்துக்கள் எடுத்து போட்டாங்க, இன்னைக்கு என்ன எந்த ஹதீஸ் எடுக்குது, எந்த ஹதீஸ் எடுத்தாலும் குரான் பண்ணாது, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு, காலை பற்றி சொல்லிட்டு இருக்கோம், அங்கிருந்து வருகிறது அறிவிப்பு, இது குரான் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், முடிஞ்சு போச்சு. அப்ப இது அடையாளம் சஹாபாக்கள். அது மாதிரி இன்னொரு ஃபித்னாவை அடையாளம் பண்றதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த மார்க்கம் வந்து ஒரு புது மார்க்கம் அல்ல, அதாவது நம்ம சாப்பிடுறது புதுசு புதுசா வரலாம், நம்ம வீடு கட்டுறோம் அங்க புதுசு புதுசா வசதி வாய்ப்புகள் வரலாம், நம்ம வசதி வாய்ப்புகள் பெருக்கிறது இந்தியா விஷயம் அதெல்லாம் புதுசு வரலாங்க, பிரச்சனையே இல்லை. மார்க்கத்துல புதுசு வரலாமா, மார்க்கம் பழசுதான் இருக்கு, மார்க்கத்துல புதுசு வந்தா அது டேஞ்சர், அபாயம்ன்றத வழங்கிட்டு மார்க்கம் பழமையா தான் இருக்கணும். என்ன பழமை, எந்த பழமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய பழமை, அது சங்கிலி தொடரால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கு, சஹாபாக்கு இருந்து தாபியங்கள், தாபி இருந்து தபர தாபியங்கள், இப்படி கியாமத் நாள் வரைக்கும் இந்த சங்கிலி தொடர் இருக்கும். இது நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில 7311வது ஹதீஸ், லா யஸால் தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக்கி ஹத்தா யதீஹும் அம்ருல்லாஹ். என்னுடைய சமுதாயத்தில் ஒரு சாரா ஒரு பெருமொண்ட கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள், தொடர்ச்சியா இருப்பார்கள், எது வரைக்கும், கியாமத்து நாள் வரைக்கும் இருப்பாங்க. கடைசியில கியாமத்து வரும்போது தான் நல்ல மக்கள் எல்லாம் எடுத்து விட்டுருவான், பாதிகள் வந்து இருப்பாங்க, நல்லா உலகம் தெரிவிப்பான். ஆனா கியாமத்து நாள் வரைக்கும் நல்ல மக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மார்க்க எப்படி பாதுகாக்கப்படுதுன்னு இருக்கீங்க, எப்படி இந்த எழுத்து குரான் எழுத்துல இந்த புஸ்தகமா வச்சிருக்கிறமே அதுல யார், இதுல இல்லைங்க. பல் ஹுவ ஆயாதும் பைனாதும் ஃபீ சுதூரி ஹதீல் உத்ர அல் கல்வியாளர்களுடைய உள்ளங்களிலே இந்த தெளிவான வசனங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். உள்ளத்துல மனிதர்கள் மூலம் தான் இஸ்லாம் இருக்கிறது, அதை விளங்குதா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இந்த அகீதாவை, இந்த கொள்கையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே மனங்களில் தான். ரசூல் சஹாபாக்கள் காலத்துல குர்ஆனை நிறைய பேர் எழுத்தோடையில் இல்லை, மனசுல வச்சிருந்தாங்க, இஸ்லாம் இருந்துச்சு, சுண்ணத்துகளை எல்லாம் மனசு வச்சிருந்தாங்க, இஸ்லாம் இருந்தது. அப்ப மனிதர்கள் மூலமாகத்தான் இஸ்லாம் இருக்கிறதாக நீங்க புரியணும். அப்ப தொடர்ச்சி கியாமத்தால் வரைக்கும் இருக்கணும். அப்படி ஒரு கேள்வி இருக்கணும், ஒரு சித்ரா உருவாகுது, சித்ராவா உண்மையா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ண தெரியுமா? இது பழசா புதுசான்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி யாரு சொன்னா? கேள்வி கேட்கணும்ல. இத கேட்டா யாரு சொன்னான்னு கேட்போம். நபி அவர்கள் கேட்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? சத்திய இப்போ ஒரு கூட்டம் இருந்து கியாமத்தால் வரைக்கும் இருக்கும். நீ சொல்றேன் தௌஹீத் சொல்லி, இதான தௌஹீத் சொல்றீங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த தௌஹீத் சொன்ன மக்கள் யாரு? யாரு மறுக்கிறது வரலாறு படிச்ச யாராவது ஒரு அரபி தெரிஞ்ச மௌலவி கிட்ட போய் கேளுங்க, இஸ்லாமிய வரலாற்றுல இந்த ஹதீஸ் முன்னாடி மறுத்தது யார்? இமாம் புகாரியா, முஸ்லிமா, அல்லது நண்பரில் இருந்தவங்க யாராவது இப்படி மறுத்தாங்களா? இந்த ஹதீஸ பர்டிகுலரா கண்டையது சூனியோ அகீதா சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை மறுத்து இதை சிறுக்கும் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? புதுசா பழசா அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். இஸ்லாத்துல நமக்கு யார் சொன்னாங்களோ அவங்க இந்த அக்கீதாவில் இருந்தாங்களாங்கிற கேள்வியை நீங்க கேட்கணும். இது பித்ரா அறியறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். மேலும் நபி அவர்கள் சொன்னார், முஸ்லீம் ஏதாவது ஹதீஸ் பிற்காலத்துல சில மக்கள் உருவாகுவார்கள், யோ ஹதீஸ் உனக்கும் ஆழம் தஸ்மவு அன்பு வள ஆபாவும், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படாததையெல்லாம் உங்களுக்கு சொல்வார்கள். புரிஞ்சு வச்சுல, நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படாததையெல்லாம் உங்களுக்கு சொல்வார்கள் என்று. அதனால் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் சொன்னார்கள் அழகான ஒரு செய்தி, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மூழ்கி மூழ்கி புது புது குழப்பங்களை ஏற்படுவதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். அப்படித்தான் சூனியம் செய்யறோமா, சம்பாதிக்கிறோமா, சூனியம் செய்த வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிடுறோம். ஒண்ணுமே இல்லை, அது ஆறாமல் செய்யக்கூடாது. அது ஒரு விஷயம் இப்படி சொல்ல தெரிவிட்டு அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அது நமக்கு அமல் செய்யறதுக்கு உள்ள விஷயம் கிடையாது. அதுல போய் உள்ளது கிண்டி கிளறி தாமு தாய் பழமையான மார்க்கத்தை பற்றி பிடியுங்கள். உங்களுக்கு தெரியும் உருவாக்குவதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். இது புதுசா பழச அது தெரிய வேண்டாம். ஒரு கொழுவ புதுசா பழசாக எப்படி தெரிகிறது இது முன்னாடி யாரு சொன்னா புரிஞ்சு போச்சு யாருமே சொல்லல இன்னைக்குதான் உருவாயிருந்தா விதத்துக்கு தள்ளி இருக்க நல்ல மக்கள் யாருக்கு இஸ்லாத்தை சொன்னவர்களுடைய அடுத்த ஒரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? முக்கியமான அடையாளம் நமக்கு இஸ்லாத்தை சொன்னவர்களுடைய கொள்கையில் அவர்கள் சென்ற வழியில் அவர்கள் எப்படி குரான் சொன்னாரை ஓதித்தார்களோ அதை நாம் போதித்து நாம் போய் கொண்டிருக்கோம் சொல்லிக் கொண்டிருக்கோம். அப்போ இந்த வழியில் போதிக்கக்கூடிய மார்க் அறிஞர்களை அப்ப அடுத்து தட்டுவாங்க. ஏன்னா நாம் தான் கருத்தை பதிய வைக்கிறதுக்கு என்னென்னலாம் தெரியுமா செய்வாங்க. அது குரான் முரடா இருந்தா கூட பார்க்க மாட்டாங்க. நான் கருத்தை பதிய வைக்கிறேன் அவ்வளவுதான். இப்ப என்ன மார்க் விஷயத்துல நீங்க விதை செய்யுங்க ஹதீஸ பார்க்கறீங்க என்று சில உலமாக்கள் பதில் கொடுப்பாங்களா? அப்ப என்ன செய்யறது? ஆஹா, இவன் நமக்கு மார்க்கு இடத்துல சொல்றான். அப்ப என்ன பண்றது? மக்களுடைய உள்ளத்துல இவனை பத்தி ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்திடுவான். அவங்க பிரசுரம் செய்யறதெல்லாம் எடுத்துருவாங்க மக்கள்கிட்ட போட்டு இது ஹராமப்பா. ஒரு முஸ்லீமுடைய விஷயத்தில் பேசக்கூடாது. காபாவுடைய புனிதம் அதெல்லாம் தேவை. எனக்கு வந்து உடச்சு விடணும், அவனை அடிச்சு நாசமாக்கணும், அவனை பத்தி கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி விடணும். தனிப்பட்ட விஷயத்தை ஏற்படுத்தி உள்ளது, அவங்க வீட்டு மனைவிகளை பற்றி இருக்கிறது, அசிங்க அசிங்கமா பேசுறது, அதுக்கு போயிட்டா இதுக்கு போயிட்டா சொல்லி காரணங்களை கற்பிக்கிறது, உள்ள சம்பந்தப்பட்ட விஷயத்து காரணம் கற்பிக்கிறாம ஒரு மனுஷன் வெளிப்படையா சொல்லிட்டா இதுதான் விஷயம் சொல்லி இல்ல அதுக்குத்தான் இதுக்குத்தான் இப்படி காரணங்களை கற்பிக்கிறது. இதெல்லாம் எதுக்கு? அந்த சுண்ணாவை போதிக்கக்கூடிய உளமாக்களை கெட்டவர்களாக அயோக்கியர்களாக மக்களுக்கு காட்டியிருக்கணும். அப்பதான் அவங்க சொல்லக்கூடிய கருத்தை மக்கள் உருவாக மாட்டாங்க, நம்ம கருத்தை மட்டும் உருவாகுவாங்க. அது ஒரு ஸ்டைல். எப்படி தெரியுமா? நான் நல்லவன் சொன்னா யார் ஏத்துக்க மாட்டாங்க. நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, யாருமே சரியில்லை. அப்படின்னா என்ன, நான் மட்டும்தான் சரிங்கிறத இப்படி சொல்றது, அந்த அடிக்கடி ஒரு ஸ்டைல். அப்ப என்ன செய்யறது? யாருமே சரியில்லை, யாருமே கொள்கைகள் இல்லை, நம்ம தான் கொள்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப யாருக்கிறது மக்கள் உருவாகாத ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக இப்படி செய்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு சொல்லப்பட்ட விஷயத்துல அந்த விதத்துடைய அடையாளத்தை மட்டும் நான் ஒரு வரியாக நான் சொல்கிறேன். குரான் வசனத்தை நேரடியாக புரிந்தால் சீர்கூர்ந்துவிடும். எனவே இந்த வசனத்துக்கு மாற்றுத்தான் விளக்கம் தர வேண்டும் என்று யாராவது சொன்னால் அவர்கள் விதத்தை நோக்கி செல்கிறார்கள், ஃபித்ராவை நோக்கி செல்கிறார்கள். இரண்டாவது சுன்னத், நபிமொழி, ஹதீஸ்களில் தெளிவாக ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டு அந்த ஹதீஸ்களை யாராவது மறுத்தார்களேயானால் அதுவும் விதத்துடைய அடையாளம், ஃபித்னாவுடைய அடையாளம். அந்த ஹதீஸ்களை மறுக்கும்போது குரானுக்கு கொரோனா தான் இருக்கு என்று சொல்லி மறுத்தால் இதைத்தான் ஹவாரிகள் செய்தார்கள், இதுவும் விதத்துவாதிகள் என்பதற்கு அடையாளம். அடுத்து சஹாபாக்கள் இருந்த அகீதாவுக்கு மாற்றமாக யாராவது சென்று விட்டு சஹாபி தானே அப்படித்தானே இப்படித்தானே என்று சொன்னால் அதுவும் அவர்கள் விதத்துவாதிகள் என்பதற்கு அடையாளம். அடுத்து இதுவாறு வரைக்கும் இல்லாத ஒரு புது கொள்கையாக அது இருக்குமே ஆனால் நல்ல மக்கள் யாரும் அந்த அக்கிதாவை இல்லாமல் இருப்பார்களே ஆனால் பழமையான கொள்கைக்கு மாற்றமாக இருக்குமே ஆனால் அது வழிகேடு என்பதற்குரிய அடையாளம். கடைசியாக மூமினிடத்தில் பேண வேண்டிய ஒழுங்குமுறை அரபுகளை சொன்னார்களே, அந்த அரபுகளை பேணாமல் மார்க்கத்தை பேசக்கூடிய அறிஞர்களை பற்றி தப்பும் தவறுமாக பேசி அவருடைய மானத்தோடு விளையாடுவதும் அவர்களை பற்றி தவறாக பேசுவதும் தப்பான அபிப்பிராயம் மக்களிடத்தில் ஏற்படுத்தி விடுவதும் இளைஞர்களை எல்லாம் கண்டபடி பேசுவதற்கு தூண்டி விடுவதும் இதுவும் விதத்துவாதிகளுடைய அடையாளம். இது இன்னும் இது வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி நீண்ட ஒரு முறையாக பேச வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் பல தகவல்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்க இந்த அளவுக்கு பொறுமையாக கேட்டதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த விஷயத்தை இவ்வளவு ஆர்வத்தோடு மக்கள் கேட்கறது வந்து ரொம்ப மாற்றத்தில் ஆர்வமுள்ள மக்களாக இருந்தால்தான் அப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்க முடியும். அலம்தில்லா எல்லா சகர்களும் ஆர்வத்தோடு நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் சுன்னாவிலே அல்லாஹ் வாழ வைக்க வேண்டும். அகலு சுன்னா வல் ஜமாஅ என்ற வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை வைக்க வேண்டும். ஃபிர்காக்களை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் ஈமானிய உணர்வோடு சகோதரத்தோடு பாசத்தோடு சத்தியத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அறிவுரி வாழ்க்கை.